கரண்டகம் ரமானுஜாரிய மரியாணாம் சூடாமணி மகர்நிஷம். பெருமானார் ஒரு பங்குனி உத்தர நன்னாளிலே அம்பெருமாளும் பெரிய விராட்டியாரான் ஸ்ரீரங்கநாச்சியாரும் சேர்ந்திருப்பதைக் கண்டு அவர்களுடைய திருவடித்தாமரைகளிலே அவர்களையே உபாயமாக பற்றினார். விராட்டியை புருஷகாரமாக கொண்டு எம்பெருமாளை உபாயமாக பற்றினார் என்று பார்த்தோம். எம்பெருமான் சோதிவாய் திறந்து எம்பெருமானாருக்கு பண்ணின அனுகிரகத்தை தெரிவிக்கிறான். அதை அனுபவித்து வருகிறோம். இதெல்லாம் உமக்கு சித்திக்கும். எத்தனையோ விரோதிகள் இருந்தாலும் கூட விரோதிகள் எல்லாம் போகப்பெற்று நீர் இந்த பலன்களை எல்லாம் அனுபவிப்பேர் என்று தன்னுடைய அனுகிரகத்தாலே இவருக்கு கிடைக்கக்கூடிய பலத்தை எல்லாம் தெரிவிக்கிறான். இந்த பலத்தை எல்லாம் எம்பெருமானாருக்கு தெரிவிப்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நமக்கு அந்த அனுகிரகத்தை எல்லாம் பண்ணுகிறான் என்றுதான் அர்த்தம். ஆகையினாலே எம்பெருமாளிடத்திலே அவர் பண்ணின பிரபத்தி அவனையே உபாயமாக பற்றினது நமக்காக என்று நாம் கொள்ள வேண்டும். ஏற்கனவே மதுராந்தகத்திலே பெரிய நம்பியை ஆசிரயித்த காலத்திலேயே எம்பெருமானிடத்திலே பிரபத்தி பண்ணிவிட்டார். எம்பெருமானை உபாயமாக பற்றி விட்டார். பிரகிருதேவி சாஸ்திரார்த்தா கிருதோயம் தாரையன் நரம் என்பது பிரமாண வச்சனம். சரணாகதி அல்லது பிரபத்தி ஒரு தடவை தான், ஏன் மறுபடியும் செய்தார் என்றால் சம்சாரத்தில் உண்டான அந்த சிரமம் அவரை எப்படி செய்ய வைத்தது. அடுத்தபடியா நம்முடைய பேராபத்தை பார்த்தார். நமக்காக எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்து வைக்க வேணும் என்று அவருக்கு தோன்ற அதனாலே மறுபடியும் விராட்டிய புருஷகாரமாக கொண்டு எம்பெருமானுடைய திருவடித்தாமரைகளை பேற்றுக்கு தப்பாத உபாயமாக பற்றுகிறார் என்று தக்ஷதாக்கள் அற்புதமாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அதையெல்லாம் கீழே அனுபவித்திருக்கிறோம். இப்போது தொடர்ந்து எம்பெருமான் சொல்லக்கூடிய வார்த்தை தன்னுடைய அனுகிரகத்தாலே கருணையினாலே தயையினாலே இதெல்லாம் நமக்கு சித்திக்கும் என்று எம்பெருமானாரை பார்த்து தெரிவிக்கக்கூடியதை அனுபவித்து வருகிறோம். தொடர்ந்து இப்பொழுது அனுபவிப்போம். ஒரே ஒரு பிரார்த்தனை கேட்கக்கூடியவர்களிடத்தில் என்னவென்றால், நாம் காலட்சேபம் தொடங்கிறதுக்கு முன்னாலே போன காலட்சேபத்தில் என்ன நாம் கேட்டோன்றத ஒரு தடவை மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கக்கூடியதை வச்சுண்டு கேட்டால் புரிந்து கொள்ளலாம். சுலபமாக நாம் சொல்லக்கூடிய அர்த்தம் நன்றாக புரியும். கீழே நடந்தது என்ன என்று தெரிந்து கொண்டால்தான் மேலே சொல்லக்கூடிய அர்த்தங்கள் எளிதாக புரியும். ஆகவே அடியனுடைய பிரார்த்தனை என்னவென்றால், ஒரு தடவை தொடங்குவதற்கு முன்னாலே ஒரு வாரத்திலேயும் கீழே நாம் அனுபவித்த விஷயத்தை திருப்பி பார்ப்பது, புத்தகத்தை வைத்துக் கொண்டு பார்க்கலாம் அல்லது ரெக்கார்ட் பண்ணியிருந்தால் அதை வைத்துக் கொண்டு கேட்கலாம். அதை கேட்டால் மிகவும் எளிதாக இருக்கும் புரிந்து கொள்வது என்பதற்காக இந்த பிரார்த்தனையை செய்கிறேன் பாகவதோத்தமர்களிடத்திலே. இனி தொடர்ந்து அனுபவத்தை செய்யலாம்.
அபரோக்ய சித்தமன்யாம் இதாமத் தாசேக சுபாவாத்ம சுரூபக சிரவண மனநாதிகளால் சித்திக்கை அன்றிக்கே.
இதெல்லாம் ஏற்கனவே அனுபவித்த விடயம். உமக்கு எதெல்லாம் ஏற்படும்னா அபரோக்ஷ சித்தமாக இருக்கக்கூடியது உம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை நீர் நேராக காண்பீர், பிரத்யட்சமாக காண்பீர். பரோக்ஷம் என்றால் கண்ணாலே பார்க்காது, அபரோக்ஷம் என்றால் கண்ணால் காண்பது, பிரத்யக்ஷம் என்று அர்த்தம். பிரத்யக்ஷமாக காணும்படியாக ஆகும் ஆத்மஸ்வரூபம். ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டதுன்னு, என்னாலேயே நியமிக்கப்படுவதாய், என்னாலேயே வியாபிக்கப்படுவதாய், என்னாலேயே தரிக்கப்படுவதாய் இருக்கும். ஆத்மா எம்பெருமானுக்கு சரீரம் கீழே சொல்லியிருக்கேன். எஸ்ய ஆத்மா சரீரம், எஸ்ய பிருத்திவி சரீரம் என்று வேதாந்தம் ஓதுகிறது. எவனுக்கு, எந்த பகவானுக்கு அல்லது எந்த பரபிரம்மத்துக்கு இந்த ஆத்மாவும் சரீரமோ, இந்த அச்சேதன பொருள்களும் சரீரமோ என்று சேதனாச்சேதனங்கள் இரண்டையும் தனக்கு சரீரமாக உடையவன் எம்பெருமான். விசிஷ்டாத்வைதம் என்றால் என்ன? இப்படி சேதனாச்சேதனங்களோட கூடியிருக்கிறவன், விசிஷ்ட கூடியிருக்கிறவன், அவன் ஒருத்தனை அத்வைதம், இரண்டாவது கிடையவே கிடையாது. அவனைப் போலே மற்றொருத்தன் கிடையாது. சகல சேதனர்களையும் அதாவது ஜீவாத்மாக்களையும் அதே போல அச்சேதன பதார்த்தங்களையும் தனக்கு சரீரமாக திருமேனியாக கொண்டு இருக்கக்கூடியவன் எம்பெருமான் சிவன் நாராயணன் ஒருவனே என்பதுதான் விசிஷ்ட அத்வைத்தத்தினுடைய அர்த்தம். அத்வைத்தம் என்றால் இரண்டு கிடையாது, ஒன்றுதான். ஆக சேதனா சேதனங்கள் எல்லாம் அவனுக்கு சரீரம் என்று சொன்ன காலத்தில் சேதனமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறான். அதாவது அந்த ஜீவாத்மாவுக்குள்ளே அவன் இருக்கிறான். எப்படி நம்முடைய உடலுக்குள்ளே ஜீவாத்மா இருக்கிறதோ அதே போல் அந்த ஜீவாத்மாவுக்குள்ளே பரமாத்மாவான எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான் என்பதுதான் கருத்து. நன்றாக புரிந்து கொள்ள வேணும். ஆகையினாலே இந்த ஜீவாத்மா அவனுக்கே அடிமைப்பட்ட, எப்படி இந்த சரீரம் நமக்கே அடிமைப்பட்டிருக்கிறதோ அதே போல ஜீவாத்மாவும் எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டிருக்கிறது. அவனாலே நியமிக்கப்படுகிறது சரீரமானது, நம்முடைய ஆத்மாவினாலே நியமிக்கப்படுகிறது. ஆத்மா நியமிக்க சரீரம் காரியம் செய்கிறது. ஆத்மா வெளியில போயிட்டா நியமனம் யாருக்கிட்டிலிருந்து பெறுவது? ஆகையினாலே சரீரம் வெறும் அச்சேதன பொருளாக ஆகிவிடுகிறது. உள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மா தான் அதை தரிக்கிறது, அதுதான் நியமிக்கிறது, அதுதான் உடல் முழுவதையும் தம்முடைய தர்மபூத ஞானத்தாலே வியாபித்திருக்கிறது. அதனாலே மூன்று இருக்கணும். ஆத்மானு சொன்னால் அதுக்கு மூணு இருக்கணும், ஒரு மூணு குணங்கள் இருக்கணும். ஒன்று நியமிக்கணும், தரிக்கணும், வியாபித்திருக்கணும். இந்த மூன்றோடையும் கூடியதாக இருக்கக்கூடியது அந்த ஜீவாத்மா. அதே போல ஜீவாத்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மா தான் இந்த ஜீவாத்மாவை நியமிக்கிறான், ஜீவாத்மாவை தரிக்கிறான், ஜீவாத்மா முழுவதும் வியாபித்திருக்கிறான் இந்த எம்பெருமான். ஆகையினாலே என்னுடைய தாசியத்தையே சுபாவமாக கொண்டதாக, இந்த எம்பெருமானுடைய நியாமியத்தையே சுபாவமாக கொண்டதாக பார்க்கப்படக்கூடியது ஜீவாத்மான்னு தெரிவிக்கிறார்.
சவணமதனாதிகளால் சித்திக்க அன்றிக்கு சாட்சா்காரத்தாலே சித்தித்த நியாமியத்தையும்
சாட்சாத் நேராக உங்களுடைய ஆத்மாவை காண்பீர்னு தெரிவித்தார். இல்லை கீழே அனுபவித்திருக்கிறோம், சுருக்கமாக தெரிவித்தேன். நேராக நீர் காண்பீர், என்னுடைய கிருபையினாலே நீர் ஆத்மாவை கண்ணாலே காண்பீர், நேராக காண்பீர். சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, ஆனால் அது வேண்டியதில்லை. இவ்விடத்திலே நீர் பிரத்யட்சமாகவே காண்பீர்.
தாசத்தையுமே சுபாவமாக உடைத்தான ஆத்மஸ்வரூபத்தை உடையிறாய்.
ஆத்மஸ்வரூபத்தை நீர் நன்றாக காண்பீர். என்னாலேயே நியமிக்கக்கூடியதாகவும், என்னாலேயே தரிக்கக்கூடியதாகவும், என்னாலேயே வியாபிக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை நீர் காண்பீர்.
சுரூப சாட்சா்காரம் பிறந்தால் அத்கதமான ஈஸ்வரைக்க நியாமத்துவமும் கண்ணடியே வெளிச்சரிக்கும் இரே.
ஆமாம், ஸ்வரூபத்தை நேராக பார்த்தால் என்ன ஏற்படும்? நேராக எம்பெருமானாலேயே நியமிக்கப்படக்கூடியது இந்த ஆத்மா என்பதையும் நன்றாக காணும், காணலாம். வெளிச்சிறப்பு என்றால் நன்றாக ஞானத்துக்கு விஷயமாகவும் ஞானம் விஷதமாக காண ஏற்படும், அதை நன்றாக தெரிந்து கொள்ளலாம். இந்த ஜீவாத்மாவை காண்பீர். ஜீவாத்மா எப்படிப்பட்டதுன்னு காண்பீர். எம்பெருமானாலே நியமிக்கப்படுவது, எம்பெருமானாலே தரிக்கப்படுவது, எம்பெருமானாலே வியாபிக்கப்படுவது என்று அதை நீர் நன்றாக காண்பீர். இது என்னுடைய அனுகிரகத்தாலே உமக்கு கிடைக்கும்ன்ற.
அப்படி ஆத்மஸ்வரூபத்தை சாட்சாத் கழித்தவராய் மதேகானுபவக.
மதே அதிலிருந்து நாம் அனுபவிக்க வேண்டும். மதேகா அனுபவ ஆத்மஸ்வரூபத்தை நீர் நன்றாக தங்களாலே காண்பீர், சாட்சாத் கரிப்பீர்.
சுரூப சாட்சா்காரம் பிறந்தால் அவனை விஷயீகரித்தல்லது நில்லாதே.
சொரூப சாட்சா்காரம் ஜீவாத்மாவினுடைய சொரூபத்தை கண்டால் அது அவர் அதில் மாத்திரம் நிற்காது, ஜீவாத்மா அளவில் நிற்காது, உள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமான் அளவும் போய் சேரும். அவனாலே தரிக்கப்படுவது. சொரூபத்தை பார்ப்பது என்றால் என்ன அர்த்தம்? ஜீவாத்மாவை காணும் பொழுது ஜீவாத்மாவுக்குள்ளே அந்தரியாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானையும் சேர்த்து காண்பது, அவனளவும் செல்லும் அந்த ஞானம். அப்படி நீர் காண்பீர்ன்றார். பெருமான் இந்த ஜீவாத்மாவை சரீரமாக கொண்டிருக்கிறான் என்பதை நீர் நன்றாக பிரத்யக்ஷீகரிப்பீர் என்று தெரிவிக்கிறார்.
ஸ்வரூபத்தை தெளிய கண்டால் சுரூபகதமான ஞானானந்தங்கள் அளவிலே பரியவசிக்க அன்றிக்கே சுரூப யாத்தாத்ம தளவும் செல்லுமிரே.
ஆமாம், ஸ்வரூபத்தை நன்றாக கண்டால் ஜீவாத்மஸ்வரூபம் என்னன்னு தெரிஞ்சின்ற. இந்த ஜீவாத்மஸ்வரூபம் சாஸ்திரம் என்ன சொல்றது? ஞானானந்தமயத்வாத்மா சேஷோஹி பரமாத்மனஹா என்றது ஜீவாத்மாவை பற்றின லட்சணம். ஜீவாத்மா எப்படிப்பட்டவன்ன? ஞானமயன், ஆனந்தமயன், ஞானானந்தமயத்வாத்மா. அவன் எம்பெருமானுக்கு சேஷப்பட்டவன் அல்லவா என்பது அடுத்தபடியாக. ஞானானந்தமயத்தார் ஆனவன் மட்டும் இல்லை, அந்த அளவில் நிற்கவே நிற்காது. அந்த அளவில் நின்றால் சுரூப ஞானம் என்று அதை சொல்ல வேண்டும். சுரூப யாத்தாத்மிய சுரூபத்தை உள்ளபடி காண்பது என்றால் என்ன அர்த்தம்? எம்பெருமானுக்கு சேழப்பட்டது. இந்த ஞானானந்தமயனாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா எம்பெருமானுக்கு சேழப்பட்டது. அது பரியந்தம் போய் சேர்ந்தால்தான் அதே தெளிந்த ஞானம்னு பேரே, உண்மையான அறிவுன்னு பேரே, யதாவஸ்திதமான ஞானம் பேரே, ஸ்வரூப யாத்தாத்ம ஞானம். ஸ்வரூபத்தை மேலெழுந்த வரியா பார்க்கிறது, சூப்பர்ஃபிஷியலா பார்க்கறது இருக்க, அது ஞானானந்தமயன்னு தெரிஞ்சு கொள்கிறான். ஆனால் நன்றாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால், உள் புகுந்து பார்த்தால் என்ன ஏற்படுகிறதுனா, பெருமானுக்கு இவன் சேஷப்பட்டவன். எல்லாம் கீழே தெரிவித்திருக்கிறேன். பெருமானுக்கு சேஷப்படாமல் போனால் ஜீவாத்மா வேண்டான்றார் அழ்வார். அது ஒரு பதிகம் பூராவும் சொல்றார். அழ்வார் சொல்றார், வேண்டாம் ஏராளும் இறையோனும் திசமுகனும் திருமுகனும் என்கிற பதிகத்தில் இந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்கு சேஷப்பட்டதல்ல என்று ஏற்படுமே ஆனால், ஏற்படவே ஏற்படாது, ஏற்படுமே ஆனால் ஜீவாத்மா வேண்டாங்கிறார். எதுவுமே வேண்டாம், உடம்பினால் பேரர் குறைவில்லா, உயிரினால் குறைவில்லா என்கிறார். ஐத்தான் ஆளவந்தார்னு சொன்னார், நதேகம் நப்ராணான், எனக்கு எதுவுமே வேண்டாம். எம்பெருமானுடைய சேஷத்துவத்துக்கு வெளிப்பட்டதாக ஆகுமே ஆனால், சேஷத்துவம் இல்லைன்னு ஒரு ஜீவாத்மா பேருமே ஆனால் வேண்டவே வேண்டாம் என்கிறார். சேஷத்துவமே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம், அதுதான் ஸ்வரூப யாத்தாத்மிய ஞானம். ஸ்வரூபத்தை உள்ளபடி அணர்ந்து கொள்வ அறிந்து கொள்வது. ஏன்னு கேட்டால், வெறும் ஞானானந்தனாக இருந்தாக்கா இவனுக்கு ஸ்திதி எப்படி ஏற்படும், எப்படி இருப்பன் இவன்? பெருமான் உள்ளே இருந்து தரிக்கிறபடினாலே தான் இவன் நிலைத்து நிற்கிறான். இல்லாத போனால் இந்த ஜீவாத்மா நிலைத்து நிற்காது. சகல பதார்த்தங்களையும் அவன் வியாபித்திருக்கிறபடினாலே, அவன் தரித்திருக்கிறபடினாலே, அவன் நியமிக்கிறபடினாலே சகல பதார்த்தங்களும் தரித்து நிற்கின்றன. அதுக்காகத்தான் வியாப்தி. பெருமான் எல்லாவற்றையும் வியாபித்திருப்பது எதற்காக? அவைகளுடைய சத்தையை நிலை நிறுத்துவதற்காக. பூர்வாச்சாரியர் ரொம்ப அழகாக ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கார். ஓங்கி உலகளந்த உத்தமன் என்கிற பாசுரத்தில் சொல்லியிருக்கார், எல்லா பதார்த்தத்தையும் அவன் உள்ளுக்குள்ளே இருந்து வியாபித்திருக்கிறான். அது எதற்காக? என்ன ஜீவாத்மாவை உடலாக ஆக்குவதற்காக, இருப்பது நிலைத்து நிற்பதற்காக அவன் உள்ளே வியாபித்திருக்கிறான், உள்ளே இருந்து தரிக்கிறான். அதனால இது நிற்கிற. அதே சமயத்தில் எம்பெருமான் என்ன பண்றான்னு, எல்லா பதார்த்தங்களையும் அவன் இருக்கானே தழுவுகிறான், தடவுகிறான், அணைக்கிறான், தோங்கி உலகளந்த உத்தமனாகி தன்னுடைய திருவடியினாலே ஸ்பரிசிக்கிறான். அது எதற்கான்னு கேட்டார். அது தன்னுடைய சத்தைக்கான. எம்பெருமானுக்கு இவாடெல்லாம் நடுவில் தொடாத போனாக்கா அவனாலே தரித்து நிற்க முடிவதில்லை. தாயிருக்கிறாளே, உறங்குகிற பிரஜையை முதுகிலே அணைத்து கொண்டு கிடைக்கிறாள். தூங்கிட்டு இருக்க குழந்தை அந்த பக்கம் திரும்பி படுத்துன்னு விடுது. பால் சாப்பிட்றவரை இவளை பார்த்து படுத்துன்றிருக்கு. பால் சாப்பிட்டு வயர் நிறைஞ்ச உடனே அந்த பக்கம் திரும்பி படுத்துடுது. அதிலேருந்தே தெரிஞ்சு கொள்ளலான்னு வேடிக்கையாக ஒருத்தர் தெரிவித்தான். காரியாரவரை இந்த குழந்தை அம்மாவை கட்டிக்கும், அப்புறம் இவளை பார்த்தாலும் அந்த பக்கம் திரும்பி படுத்துனது. பார்த்தியா, அந்த குழந்தை பருவத்திலேருந்தே வருது, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படின்னு சொல்கிறாளே. அப்புறம் என்ன பண்ணுறது, நம்மிடத்துலேருந்து வேண்டியதெல்லாம் பெற்றுக்கொள்றது இந்த பிள்ளைகள்லாம். அப்புறம் அது இவளை உதாசீனம் பண்ணி அது வேடிக்கையாக இங்கேயே பார்க்கலாம் என்று தெரிவிக்கிறார்.
ஸ்வரூப சாட்சா்காரம் பிறந்தால் அவனை விஷயீகரித்தல்லது நில்லாதே. ஸ்வரூப யாத்தாத்மியம் யாவது ஆத்மகதமான பகவத் அத்தியந்த பாரதந்திரியாதிகளே, ஆகையாலே கைவல்யம் போல் அன்றிக்கு என்னை ஒருவனையுமே அனுபவ விஷயமாக உடைகிறாய்.
அதே கா அனுபவஹா என்று அடுத்தபடியாக தெரிவிக்கிறார். என் ஒருவனையே அனுபவிப்பதை விஷயமாக கொண்டதாக இருக்கும். ஆத்ம சாட்சா்காரத்தினாலே ஏற்படக்கூடிய பலன் என்ன? ஒருவனையே அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று தெரிவிக்கிறார். அதை விசேஷமாக காட்டுகிறார். பெரியவாச்சான் விளை விவரித்து சொல்கிறார். மறுபடியும் அந்த பங்கியை சேவித்து அர்த்தம்
தெரிவிக்கிறேன்.
ஜீவாத்ம சுரூபம்னு சேர்த்துக்கொள்ளும். ஜீவாத்மாவினுடைய சுரூபத்தை உள்ளபடி உணர்கை. யாத்தாத்மியம் என்றால் உள்ளபடி தெரிந்து கொள்கைன்னு அர்த்தம்.
ஆத்மகதமான
ஆத்மாவுக்குள்ளே ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்டதான
பகவத் அத்தியந்த பாரதந்திரியாதிகளே.
ஆமா, ஸ்வரூப யாத்தாத்மிய ஞானம்னு அர்த்தம். பகவானுக்கு அத்தியந்த அத்தியந்த பாரதந்திரம், அத்தியந்த பாரதந்திரம்னு என்ன அர்த்தம், மிகவும் அடிமைப்பட்ட அஜித்வத் பாரதந்திரம்னு அதைத்தான் தெரிவிக்கிறார்கள். அச்சித்தப்போல பரதந்திரப்படுற அவன் இஷ்டப்படி விநியோக கொள்ள விநியோகம் கொள்ளப்படுகை என்பதுதான் பாரதந்திரம் என்பதற்கு அர்த்தம். எப்படி வேணாலும் அவன் விநியோகம் கொள்ளலாம். பரதாழ்வானை விநியோகம் கொண்டா போலேன்னு கொள்வது. பரதாழ்வானுக்கு திரும்பி போன்னு சொன்னான். பரதாழ்வான் திரும்பி போனான். 14 வருஷம் பிரிந்திருந்து அடிமை செய்தான், கூட இருந்து அடிமை செய்தான், சேஷத்தத்தை காட்டினான். பிரிந்திருந்து அடிமை செய்தான் பரதன், பாரதந்திரத்தை நிலைநாட்டினான். பகவானுக்கு அத்தியந்த மிகவும் பரதந்திரம், அடிமைப்பட்டிருத்தல், பரதந்திரனாயிருத்தல், அதுதான் அவை முதலியவைகள். அவைகளெல்லாம் ஸ்வரூப யாத்தாத்மியம், ஸ்வரூப யாத்தாத்மிய ஞானத்தை உடையீராக ஆதீர், சாட்சாத்கரிப்பீர் உங்களுடைய ஆத்மாவை. ஆத்மாவுக்கு அந்தரியாமியாக இருக்கக்கூடிய என்னையும் காண்பீர். அந்த ஸ்வரூபம் யாத்தாத்மிய ஞானமும் உமக்கு ஏற்படும். அத்தியந்த பாரதந்திரம் முதலிய ஸ்வரூப ஞானம் உமக்கு ஏற்படும் என்று எம்பெருமான் அருளி செய்கிறான். இவ்விடத்திலே
அவதாரணத்தாலே ரசத்துக்கு உடலாக அனுபவிக்கும் அதிகாரியை வியாபித்திக்கிறது.
மதேகானுபவஹான் ஏகான் நடுவில் ஒரு சப்தம், மது என்னை என்னையே ஏக என்கிற என்னையே அனுபவிப்பீராக இருப்பீர் என்று தெரிவித்தபடினாலே யாரையோ சில பேரை தவிர்க்கிற என்னையே அதுவே வேணும்ன்றோம். ஒரு கடையில் போய் ஒரு மருந்தை கேட்கிறோம். மருந்தை கேட்ட உடனே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த டாக்டர் எழுதி கொடுத்தது மருந்து இல்லை, அந்த கம்பெனி மருந்து இல்லை, ஆனால் அதே காம்போசிஷன்னா வேறொரு கம்பெனி போடுறான், அது வேணும்னு கேட்குறான், அது வேணுமா கொடுக்குறேன்றான். அதுவும் இதுதான் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம என்ன சொல்லுவோம், அதெல்லாம் வேண்டாம், எனக்கு அந்த கம்பெனியில் இருக்கக்கூடியதே வேணும்ன்றோம். இப்போ அதுவே வேணுங்கிற காலத்தில் அந்த அதுவேன்னு ஏவகாரம் சொல்கிறோமே, ஏன்னு ஒரு சப்தம் சொல்கிறோமே, அதுக்குதான் அவதாரணம்னு பேர். அந்த அவதாரணத்தினால எது வேண்டான்னு சொல்கிறான், எது தவிர்க்கிறான்னு கேட்டால், இன்னொரு கம்பெனியில் போட்ட அந்த மருந்து அதே மருந்தாக இருக்கலாம், அந்த வியாதிக்கு அது மருந்தாக இருக்கலாம், ஆனாலும் கூட அந்த கம்பெனி மருந்து எனக்கு வேண்டாம், இந்த கம்பெனி மருந்தே வேணும். மருந்தே வேணும் என்பதில் என்ன அர்த்தம், மற்றொரு கம்பெனியில் தயாரித்த அந்த மருந்து எனக்கு வேண்டாம்னு அதை வியாபர்த்திக்கிறது வேண்டாம் என்று சொல்கிறது. அதே போலத்தான் இவ்விடத்திலையும் ஏக சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு. எல்லா இடத்துலையும் ஏக்கா ஏக்கான்னு சொல்லிட்டு வரான் எம்பெருமான், அதுக்கு ஒரு கருத்து உண்டு, ஒரு அபிப்பிராயம் உண்டு என்று தெரிவிக்கிறார். அது என்ன அபிப்பிராயம், அவதாரணம் வாம் ஏகம் சரணம் விரஜா, அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளும். அந்த இடத்துல என்னையே உபாயமாக பற்று என்று எம்பெருமான் தேர்த்தட்டிலே அர்ஜுனனுக்கு சொன்னான். ஏக சப்தமானது அவதாரணம், அவதாரணத்துக்கு என்ன அர்த்தம், ஏவான்றதுதான் ஒன் ஒன்லி அப்படின்னு சொல்றமே, அதுதான் அவதாரணம் என்பதற்கு அர்த்தம். அவ த 4வது த அவதாரணம். அவதாரணத்துக்கு அர்த்தம் என்ன, நீ பற்றும் பற்று இருக்கிறது அர்ஜுனான் சரணாகதி, அது உபாயம் அல்ல. ஏற்கனவே சொல்லிட்டான் உபாயாந்திரங்களை எல்லாம் அங்கத்தோட விடுன்னு சொல்லிட்டான் சர்வதர்மான்ற அப்படின்னாலே, அதை சொல்லல இப்பொழுது. அதுக்கடுத்தபடியா மாம்னு சொன்ன முடியினாலே மற்ற தேவதைகள் எல்லாம் கிடையாது, அவர்களை பற்ற வேண்டாம்னு சொல்லிட்டான், என்னை என்னை பற்றுன்னு சொல்லிட்டான். அதனால ஏவசப்தத்து ஏகான்றதுக்கு அர்த்தம் என்ன, மேலே சொல்லப்படுற விரஜா என்கிற ஸ்வீகாரத்தில் உபாயத்தை தவிர்க்கிறது, உபாய பாவத்தை தவிர்க்கிறதுன்னு கேட்டிருக்கார். நாம் பற்றும் பற்றிருக்கிறதே சரணாகதி, அது உபாயம் அல்ல. அதை சொல்வதற்காகத்தான் ஏகசப்த பிரயோகம் என்று தெரிவிக்கிறார் அவ்விடத்திலே பிள்ளலோகாச்சாரியர். ஆ ஏகா என்பது அவதாரணம். அதே போலத்தான் மதேக அனுபவஹா, என்னையே அனுபவிப்பனாக இருப்பான்னு சொல்லபடினால யாரை அனுபவிப்பனாக நீ இருக்க மாட்டாயின்னு அபிப்பிராயப்பட்டு சொல்கிறான். என்னுடைய அனுகிரகத்தாலே நீ என்னையே அனுபவிக்கக்கூடியவனாக ஆகிவிடுவாயின்னு தெரிவிக்கிறான். இப்போ யாரை அனுபவிக்காமல் இருப்பன்னு எம்பெருமானுடைய அபிப்பிராயம், அதை விவரித்து காட்டுகிறார் வியாக்கியாதா பெரிய வாச்சான் பிள்ளை. இவ்விடத்துல அது முக்கியமான விஷயம்.
தனக்கென்று தன்னை அனுபவிக்கும் அனுபவத்தோடு அவதாரணத்தாலே ஸ்வரசத்துக்கு உடலாக அனுபவிக்கும் அதிகாரியை வியாபித்திக்கிறது.
ஆமா, என்னையே அனுபவிப்பாயின்னு ஸ்வரசத்துக்கு தன்னுடைய ரசத்திற்காக அனுபவிக்கக்கூடிய அதிகாரி, பெருமான அனுபவிப்பதனால ஏற்படக்கூடிய ஆனந்தம் எனக்குன்னு நினைக்கிறான் ஒரு அதிகாரி. பெருமான அனுபவித்தால் என்ன ஏற்படுறதுன்னா நமக்கு ஆனந்தம் ஏற்படுறதுன்னு பார்க்கிறோம். ஏன் அச்சேதன பொருளானது அதுவும் விநியோகப்படுகிறது உபயோகப்படுகிறது, அதுவும் எம்பெருமான அனுபவிக்கிறதுன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அதுக்கு ஞானம் இல்லாதபடினால இதுக்கு ஒரு அனுபவமும் கிடையாது. சேதனப் பொருளானபடியினாலே அறிவுடையவன் ஆகையினாலே சஜீவாத்மா எம்பெருமானை அனுபவிக்கும் காலத்துல தனக்கு ஆனந்தம் என்று ஓர் எண்ணம் வரும் அனுபவிக்கிறபடினாலே. அது கூடாதுன்னு வியாவர்த்திக்கிறான், அதை தவிர்க்கிறான். விடத்துல மதேக அனுபவகா மறுபடியும்
அவதாரணத்தாலே ரசத்துக்கு உடல்
ரசத்துக்கு தன்னுடைய ரசத்துக்கு தன்னுடைய அனுபவத்துக்கு தன்னுடைய இனிமைக்கு தனக்கு ஆனந்தத்தை உழவிக்கிறது என்கிற காரணத்தினாலே உடலாக காரணத்தினாலே
அனுபவிக்கும் அதிகாரியை வியாவர்த்திக்கிறான்.
அதிகாரி சில பேர் இருக்க எல்லாரும் சுவார்த்தபராளாக பார்க்கப்படுகிறார். சில பேருக்கு தனக்குன்னு தோன்றியது. அப்படி இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படிப்பட்ட சில பேர் வழிகளை தவிர்க்கிறது என்கிறார் விடத்துல. அப்படிப்பட்டவா சில பேர் இருக்கா. அதாவது பரமத்தில் போய் ரெண்டு விதமான கைங்கரியம், சுவார்த்த கைங்கரியம் பரார்த்த கைங்கரியம். சுவார்த்த கைங்கரியம்னு தனக்கு அது ஆனந்தத்தை விளைவிக்கிறது, அதனால கைங்கரியம். எம்பெருமான் அனுபவிப்பதனாலே ஏற்படக்கூடிய ஆனந்தம் எனக்குன்னு நினைக்கிறான். அது இல்லாமல் நிறைப்பேர் என்னுடைய ஆனந்தத்துக்காகவே நீர் என்ன அனுபவிப்பீர், நீர் என்னை அனுபவிக்க அதனாலே ஏற்படக்கூடிய ஆனந்தம் எனக்கு ஏற்பட அதை கண்டு நீர் அனுபவத்தை செய்வீர். அதாவது எனக்கு கைங்கரியம் பண்ணுவீர், கைங்கரியத்தினாலே எனக்கு ஆனந்தம் ஏற்படும். இந்த ஆனந்தத்தை கண்டு நீர் ஆனந்தப்படுவீர். சேதனனான வாசிக்கு சேர இவனுக்கு ஆனந்தம் உண்டு, ஆனந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் ஆனந்தம் எதற்கு என்று கேட்டால், எம்பெருமானுடைய ஆனந்தத்தை கண்டு இவன் ஆனந்தத்தை அடைகிறானே ஒழிய இவனுடைய ஞானத்தினாலே அவனுடைய ஆனந்தத்தை பார்க்கிறான், அதனாலே இவனுக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது. அடிக்கடி சொல்லியிருக்கேன். அதை அத்னியானவள் பர்த்தாவுக்கு கைங்கரியம் என்றார், கைங்கரியம் பண்ணி அவன் ஆனந்தப்படுவதை கண்டு இவள் மகிழ்ச்சி கொள்கிறாள். அதுதான் உயர்ந்த நிலை. அந்த உயர்ந்த நிலையை உடையவராக நீர் ஆவீர் என்று இவ்விடத்திலே தெரிவிக்கிறான். ஆக அதை வியாபர்த்திக்கிறார். அப்படி சில பேர் இருக்கோ சுவார்த்தம் தன்னுடைய ரசத்துக்காக அனுபவிக்கக்கூடிய அதிகாரிகள் தான் வியாபர்த்திக்கப்படுகிறார்கள், தள்ளப்படுகிறார்கள். நீர் எப்படி இருப்பீர், பரார்த்தமாகவே எனக்காகவே நீர் கைங்கரியம் செய்வீராக, உமக்கனுடைய ரசத்துக்காக நீர் கைங்கரியம் செய்வராக ஆக மாட்டீர், என்னையே அனுபவிப்பீர்னு சொல்லிடப்படினாலே இது ஏற்படுகிறது. ஏகசப்தத்தாலே தள்ளப்படுபவர்கள் சுவார்த்தபரர்கள் என்று தெரிவிக்கிறார்.
தனக்கென்று தன்னை அனுபவிக்கும் அனுபவத்தோடு,
தனக்கென்று தன்னை அனுபவிக்கின்றது கைவல்ல மோட்சம். தனக்கென்று தன்னை தான் தன்னைத்தானே அனுபவிக்கிறார், அது ஒரு மோட்சம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது சிற்றின்பம் என்கிறார் ஆழ்வார். தெரிவறிய அளவில்லா சித்தின்பம். இங்கிருந்து போகக்கூடிய ஜீவாத்மா விரதியிலே ஸ்நானம் பண்ணுகிறான். ஸ்நானம் பண்ணி அவனுக்கு சூட்சமாக இருக்கக்கூடிய சரீரம் போகிறது, சட்டில் பாடி அது போகிறது. போன பிற்பாடு நல்ல சரீரம் வருது. ஆனால் இந்த கைவல்ல மோட்சம்னு தன்னைத்தானே அனுபவிக்க வேணும்னு சில பேர் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணியிருக்கா. அவளுக்கு அந்த விரதியை தாண்டின உடனே ஒரு இடம் தனியா இருக்கு, அந்த இடத்துக்கு போய் சேர்றா. அவளுக்கு சரீரம் கிடையாது, அங்கே இருந்து கொண்டு தன்னைத்தானே பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஞானானந்தமயனா இருக்கான், ரொம்ப நன்னா இருக்கு. அவனுக்கு சேஷத்துவம் மனசுல படுவதே கிடையாது. அவன் நன்றாக தன்னைத்தானே பார்த்துட்டே இருக்கான். அந்த அனுபவம் தான் சுவார்த்த அனுபவம், தன்னைத்தானே அனுபவிப்பது. அது பிரயோஜனம் இல்லை. அதை எடுத்துக்கொண்டு இப்பொழுது ஒரு விஷயம் தெரிவிக்கிறார் மேலே.
தனக்கென்று ஈஸ்வரனை அனுபவிக்கும் அனுபவத்தோடு வாசி இல்லை.
ஆமா, ரெண்டுக்கும் இந்த கைவல்ய மோட்சத்துக்கும் சுவார்த்த கைங்கரியத்திற்கும் சுவார்த்த அனுபவத்துக்கும் வித்தியாசம் கிடையவே கிடையாது என்று அதை தள்ளுகிறார். இவ்விடத்துல பரார்த்தமாக இருக்கணும் அனுபவம் இருக்க, அவன் அனுபவிப்பதிருக்கிறதே அவனுக்காகத்தானே ஒழிய தனக்காகவல்ல. அவனுடைய கைங்கரியம் அவனுடைய ஆனந்தத்துக்காகவே ஒழிய இவனுடைய ஆனந்தத்துக்காக அல்ல. தன்னுடைய ஆனந்தத்துக்கு என்று நினைத்து ஒருவன் கைங்கரியம் பண்ணுவனேயானால் அது கைவல்ய மோட்சத்தோடு ஒக்கும். தனக்குன்னு இவனு நினைக்கிறான், தனக்குத்தானே அனுபவிச்சுருக்கிறது, தனக்கு ஆனந்தத்தை விளைவிக்கிறது நினைக்கிறான். ஒவ்வொரு கைங்கரியம் பண்ணுவது நம்முடைய ஆனந்தத்துக்காக நினைத்தானேயானால் இந்த கைவல்ய மோட்சத்திற்கும் இதற்கும் வாசி இல்லை என்று தெரிவிக்கிறார் இவ்விடத்துல.
ஆக இத்தால் சொல்லிற்றாயிற்று, ரூப தர்சனத்தில் வந்தால் எனக்கு சேஷி என்று அவனை தர்சிக்க அன்றிக்கே.
ஆமா, சொரூபத்தை நன்றாக, சொரூபம்னா ஜீவாத்ம சொரூபத்தினுடைய தரிசனம் பார்த்த காலத்திலே என்ன ஏற்பட வேணும்னாக்க, அவன் சேஷி என்று இவன் நெஞ்சிலே கொள்ளுவனே ஆனால் சேஷிக்கு ஆனந்தத்தை விளைவிக்க சேஷபூதனான் நமக்கு சொரூபம்னு இப்ப பரார்த்த கைங்கரியத்திலே இவனுக்கு ஆசை ஏற்படும். நாம் அவனுக்கு ஆனந்தத்தை விளை சேஷிக்கு ஆனந்தத்தை விளைவிக்க வேண்டும். அவன் சேஷின்னு இவனை நினைவுகொள்வனே ஆனால் அப்பொழுது இவன் அவனுக்கு ஏன்னு கைங்கரியம் பண்ணும், அவனுடைய ஆனந்தத்துக்கு ஏன்னு கைங்கரியம் பண்ணுவான். அல்ல அவன் சேஷின்னு பார்க்க வேணும். ரூப தரிசனம் என்றால் நாம் சேஷபூதன், நமக்கு அவன் சேஷியாக இருக்கிறான். இந்த ஜீவாத்மா அவனுக்கு சரீரமாக இருக்கிறது. சரீரத்தின் மூலமாக ஆனந்தத்தை அடைவன் உள்ளேயக்கூடிய ஆத்மாதானே. சரீரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகதுக்கங்களை அனுபவிக்கிறோம் ஆத்மா நமக்கு நல்லா தெரியறதே. ஆத்மா இல்லாமல் போனால் சரீரத்தினால் ஏற்படக்கூடிய சுகதுக்கங்கள் ஒன்றுமே தெரிவது கிடையாது. ஆகையினாலே நம்ம எப்படி கொண்டிருக்கிறான் எம்பெருமான் இந்த ஜீவாத்மாவை சரீரமாக கொண்டிருக்கிறான். ஆகையினாலே இதற்கு ஏற்படக்கூடிய சுகதுக்கங்கள் எல்லாம் அவனுக்கு தான். அதனால் நாம் பண்ணக்கூடிய கைங்கரியம் அவனுடைய ஆனந்தத்துக்காக, சரீரம் பண்ணுறதெல்லாம் ஜீவாத்மாவுடைய ஆனந்தத்துக்காக. சரீரம் சந்திரம் பூசிக்கிறது, எத்தனை பாகு போட்டுக்கிறது, போஜனம் பண்ணுறது, புஷ்பம் சூட்டி கொள்வது, இதெல்லாம் இருக்கொல்லையோ, இவைகளில்லாலே திருப்தி அடைகிறவன் ஆனந்தப்படுகிறவன் யாரே, உள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மா தான். அதே போல ஜீவாத்மாவாகிற சரீரம் எம்பெருமானுடைய ஆனந்தத்துக்காகவே கைங்கரியம் பண்ண வேண்டுமே ஒழிய தன்னுடைய ஆனந்தத்துக்காக என்பது ஒரு காலத்திலையும் கிடையவே கிடையாது. அது தோஷம். அந்த சுவார்த்த கைங்கரியம் தோஷம், பரார்த்த கைங்கரியம் உயர்ந்தது. அதனாலதான் ஆண்டாளர் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசத சிர சித்தம் அத்யாபயந்தி என்று காட்டினார் ஸ்ரீ பராசர பட்டர் என்பதை நாம் இங்கே நெஞ்சிலே கொள்ள வேண்டும். அதை தெரிவிக்கிறார் இடத்துல மறுபடியும் வாசியம்.
ஸ்வரூப தரிசனத்தில் வந்தால்,
ஸ்வரூப தரிசனத்தில் ஸ்வரூபத்தை நன்றாக கண்டால் அர்த்தம்,
எனக்கு சேஷி என்று அவனை தரிசிக்க அன்றிக்கே,
எனக்கு சேஷி என்று பார்த்தால் சேஷிக்குத்தான் ஆனந்தம். எஜமானன் சேஷினா எஜமானன் சுவாமின்னு வச்சுக்கிறது. சுவாமிக்கு ஆனந்தம் விளைவிக்கிறது தானே தாசனுக்கு ஸ்வரூபம். இந்த ஸ்வரூபத்தை பார்த்தால், அவனை சேஷி என்று பார்த்தால் பரார்த்த கைங்கரியம் தான் சிந்திக்கும். அது இல்லாமல் நாம் சேஷபூதன் என்று மட்டிலும் பார்ப்பனே ஆனால் என்ன ஏற்படும், இந்த சுவார்த்த கைங்கரியம் வரும். சேஷபூதன் மட்டும் பார்த்தால் என்ன ஏற்படும், நாம் சேஷபூதன் அல்லவா, நம்முடைய சேஷத்துவம் நிலைநிற்க வேண்டுமேனால் நாம் கைங்கரியம் பண்ணணும். கைங்கரியத்தினால ஏற்படக்கூடிய ஆனந்தம் நமக்குன்னு தோணும். அதனால சேஷி என்று பார்த்தால் பரார்த்த கைங்கரியம் சித்திக்கும். தன்னுடைய சுரூபமத்தை சேஷபூதன் என்று பார்ப்பனே ஆனால் அப்பொழுது சுவார்த்த கைங்கரியம் சித்திக்கும். அது தவறு என்று காட்டுகிறார் இவ்விடத்துல.
எனக்கு சேஷி என்று அவனை தரிசிக்க அன்றிக்கே, அவனுக்கு சேஷம் என்று தன்னை தரிசிக்கையும்,
தன்னை பார்ப்பதும், தன்னை பார்க்க தன்னை பார்த்தா அப்ப கைங்கரியம் பண்ணணும். கைங்கரியமனைத்தான் சேஷத்துவம் உண்டு. நகிஞ்சித் குருபத்தை சேஷத்துவம், அகிஞ்சித் கரசிய சேஷத்துவ அனுபவத்தை எல்லாம் கீழே சொல்லியிருக்கேன். கைங்கரியம் பண்ணாமல் போனால் இவன் சேடனாக முடியாது. அதனால கைங்கரியம் பண்ணுறேன் என்னுடைய ஆனந்தத்துக்காக, என்னுடைய நன்மைக்காக என்று நினைக்கிறான். கீழே வேடிக்கையாக கதை விட சொல்லியிருக்கேன். ஆச்சாரியன் அப்படி ஞாபகப்படுத்துகிறேன். ஆச்சாரியன் நித்தியம் தீர்த்தம் கொண்டு வரான். தீர்த்தம் வர்றதுக்கு சிஷ்யன் கொண்டு வந்து தீர்த்தத்தை வைக்கிறான். ஒரு நாள் ஆச்சாரியனுக்கு ஜுரம். ஆச்சாரியன் சொல்ல, இன்றைக்கி நான் தீர்த்தம் வடப்போறதில்லை, மந்திர ஸ்நானம் தான் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சுவாமி சுவாமி கூடாது, நீர் தீர்த்தம் அடை போனால் என்னுடைய கட்டை கடத்தேற வேண்டாமான்னு சொன்னான். அவன் கட்டைன்னு சரீரத்தை சொல்கிறான். உடனே ஆச்சாரியன் சொன்னான், நான் இன்றைக்கி தீர்த்தம் பண்ணால் என் கட்டையே கடைத்தேருடன் சொன்னான்னு ரசமாக சொல்வது ஒன்று உண்டு. இவனுடைய ஆனந்தத்துக்காகவா, இவனுடைய நன்மைக்காகவா, கிடையவே கிடையாது. ஆச்சாரியனுடைய க்ஷேமத்துக்காக, ஆச்சாரியனுடைய ஆனந்தத்துக்காகத்தான் கைங்கரியமே ஒழிய ஒரு காலத்திலையும் தன்னுடைய ஆனந்தத்துக்காக அல்ல. அதைத்தான் இவ்விடத்தில் தெரிவிக்கிறார். மதேகா அனுபவஹா என்று தெரிவிக்கிறார்.
தர்சித்தால் அனுபவத்தில் அவனே விஷயமாகியும்,
அனுபவத்துக்கு அவனே விஷயமாக அவன்.
இவ்வர்த்தத்தில் பிரமாணம்,
இதுக்கு பிரமாணம் என்ன, இதுக்கு அதுக்கு பிரமாணம் ஸ்ருதியில உண்டா, வேதத்துல சொல்லியிருக்கா, யார் சில பேர்லாம் எப்பொழுதும் வேதத்துல சொல்லியிருக்கா, வேதத்துல சொல்லியிருக்கா, சாஸ்திரத்துல சொல்லியிருக்கான்னு கேட்பார்கள். சாஸ்திரத்திலே இருக்கிறது என்று காட்டுகிறார் விடத்துல. சாஸ்திரத்துல என்ன இருக்கு அதை சொல்றாரு விடத்துல.
அகமன்னம் என்னும் இதுவே,
அகமன்னம் 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 அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாதா அமன்னம் அன்னம் அதந்தமத்னி என்பது ஸ்ருதி. அந்த ஸ்ருதியில என்ன சொல்றான், இங்கிருந்து போன முக்தாத்மா எம்பெருமானை அனுபவிக்கிறான். நம்ம எல்லாம் பரமபதித்துக்கு போனோம்னா எதத் சாமகாயன் ஆஸ்தே, அனுபவத்தினாலே பெருமானை அனுபவித்தபடினாலே ஏற்படக்கூடிய பிரீத்திக்கு போக்காக இந்த வார்த்தையை சுலபமாக இந்த காலத்தில் அகமன்னம் 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 அதை ஸ்ருதி சொல்றது. அகமன்னம் நாம் அன்னமாக இருக்கிறேன், அன்னம்னா எம்பெருமானுக்கு அனுபவிக்கப்படும் பதார்த்தமாக இருக்கிறேன். அமன்னம் அகமன்னம் அகமன்னம் அப்படின்னு மூணு தடவை சொல்றான். அது சொல்லிட்டு இவன் அன்னமாக இருக்கிறான் என்று சொன்ன பிற்பாடு அடுத்தபடி சொல்றான், அகம் அன்னாதகா, நான் அன்னத்தை புஜிக்கிறவனாக இருக்கிறேன், அன்னத்தை நான் புஜிக்கிறேன்றான். அண்ணா அன்னத்தை புஜிக்குமோ எங்கேயாவது? அன்னம் என்று சொல்லியபடினாலே தான் அச்சித்தை போலே இருக்கிறவன் காட்டினான். அச்சித்தை போல இருக்கான், அதிலேயே இந்த ஜீவாத்மா அச்சித்தை போல இருக்கான். ஒழி அச்சித்தாகவே ஆகிவிடுவதில்லை, எனக்கு ஞானம் உண்டு, அதனால அச்சித்து காட்டிலும் வேறுபட்டவன், அப்படிப்பட்டவன், அச்சித்தை போல எம்பெருமானாலே அனுபவிக்கப்படுகிறேன். அப்புறம் அன்னாதகான்றான், அன்னத்தை நான் புஜிக்கிறேன்றான். அன்னம் எதுன்னா எம்பெருமானுக்கு ஏற்படக்கூடிய ஆனந்தம், இந்த ஆனந்தத்தை தான் சொல்றான். நான் எம்பெருமானுக்கு ஆனந்தத்தை விளைவிக்கிறேன், இந்த எம்பெருமான் ஆனந்தம் அடைகிறான், அந்த ஆனந்தத்தை கண்டு நான் ஆனந்தப்படுகிறேன், நான் அதை அனுபவிக்கிறேன் என்பதுதான் இந்த ஸ்ருதி வாக்கியத்தினுடைய அர்த்தம். அகம் அன்னம் அன்னமதந்தம் அக்னி, மேல சொல்றான் அகம் அன்னம், அன்னம்தான் எம்பெருமானாலே அனுபவிக்கப்படும் என்றான். அன்னமாக இருக்கக்கூடிய நான், அன்னமாகிற என்னை அனுபவிக்கிறானே எம்பெருமான், அதாவது நான் பண்ணும் கைங்கரியத்தாலே அவன் ஆனந்தத்தை அடைகிறானே, அதை கண்டு நான் ஆனந்தப்படுகிறேன்னு இதற்கு விளக்கமும் தெரிவிக்கிறான். மேலே அமன்னம் அன்னமதந்தம், அன்னத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த எம்பெருமானை நான் அனுபவிக்கிறேன். இதைத்தான் தெரிவித்தார் குலசேகர பெருமாள், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று இதெல்லாம் கீழே விவரித்தே சொல்லி இருக்கிறேன்.
அமன்னம் எண்ணிமிதிரே, ஆனால் அன்னம் போலே ஆக ஒண்ணாது.
ஆனா அன்னம் போல ஆகக்கூடாது. அன்னம்ன்றது இருக்க அன்னமானது புஜிக்கப்படுகிறவனுக்கு ஆனந்தத்தை விளைவிக்கிறது, அதுக்கு ஆனந்தம் கிடையாது, இதுக்கு ஞானம் கிடையாது. அதனால சொல்லச்ச ஜாக்கிரதையா சொல்லிருக்க, அச்சித்வத்து பாரத, அச்சித்த போல பாரதந்திரமே ஒழிய வேறல்ல. ஆனா அன்னத்தை அவன் அனுபவிக்க அவனுக்கு ஆனந்தம் ஏற்பட அதை கண்டு இவன் ஆனந்தப்படுவதற்கு ஞானம் வேண்டாமோ, அதுக்குத்தான் எதிர்விழி கொடுத்தல்னு பேர். பாரியையை பர்த்தாவானவன் அணைத்துக் கொள்கிறான், அதனாலே அவள் ஆனந்தமடைந்து சிரிக்கிறாள். சிரிப்பானது அவனுக்கு மேலும் மேலும் ஆனந்தத்தை விளைவிக்கிறது. அவனுக்கு ஆனந்தத்தை விளைவிக்கிறதுக்கு இவள் சிரிக்கணும், இவள் ஆனந்தப்படணும். இவள் ஆனந்தப்பட்டால்தான் அவனுக்கு மேலும் மேலும் ஆனந்தம் ஏற்படும். அவன் ஆனந்தத்தை கண்டு இவள் ஆனந்திக்க, அதை கண்டு அவன் ஆனந்தம் மேலும் மேலும் கூடும்னு பார்க்கிறோம். இல்லாத போனா பாஞ்சாலிகா பரிஷ்வங்கன்னு காட்டுறான், ஒரு பொம்மையை கட்டின்டா, அதுக்கு என்ன இருக்கு? ஆகையினாலே அன்னம் என்று சொல்லுகிறபடினாலே கேவலம் அன்னமாகவே ஆகிவிடக்கூடாதுன்னு அச்சித்த போல இருக்கக்கூடாது, கட்டைய போல இருக்கக்கூடாது. லௌகி திருஷ்டாந்தங்கள் நிறைய சொல்லியிருக்கேன், ஞாபகப்படுத்துறேன். ஆபீஸ்ல இருந்து வர்றார், ஆபீஸ்ல நடந்த எல்லாம் சொல்றார், ரொம்ப விசேஷமா அதோ நடந்ததுன்னு சொல்றார். இந்த பாரிய புரியறதோ புரியலையோ, அப்படியா அப்படிலாம் நடந்ததா, ஆ அப்புறம் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கணும். அப்படின்னு கேட்டா அவருக்கு ஆனந்தமா இருக்கும். சரி சரி எல்லாம் அங்கேயே வச்சுக்கோ, இங்க என்னத்துக்கு ஆபீஸ்ல இருக்கிறதெல்லாம் மூட்டை கட்டின வரைகள்னா அவருக்கு எவ்வளவு வருத்தம் ஏற்படும், இவ்வளோ இடத்துல போய் சொல்றவன் அப்படின்னு வருத்தம் ஏற்படாதா? ஒண்ணுமே பதிலே பேசாமல் இருந்தால் அந்த காலத்துல அப்பொழுது அவருக்கு இவட கட்டின்னு இருக்கிறத காட்டலாம், இவ்வடத்துல சொல்லி கொள்வதை காட்டலாம், ஒரு தூண இடத்துல சொல்லிட்டு இருக்கலாமேன்னு தோணாதோ? ஆகையினாலே இவன் எதிர்விழி கொடுக்க வேணும், அதைத்தான் சொல்றார். இவ்விடத்துல விசேஷமாக எதிர்விழி கொடுத்ததற்குத்தான் இவனுக்கு ஞானம் என்று காட்டுகிறான்.
சேதனான வாசி சித்தித்தீர்க என்றாயிற்று.
ஆமா, சேதனான வாசி சித்திக்க வேண்டும், அன்னமாகவே ஆயிடக்கூடாது. சேதனான வாசி, சேதனன்னா சைத்தன்யமுடையவன், ஞானமுடையவன், ஞானசூன்யமான ஜடபதார்த்தத்தை காட்டிலும் வேறுபட்டவன் இவன். அந்த ஞானத்துக்கு என்ன பிரயோஜனம்? அவன் ஆனந்தத்தை கண்டு ஆனந்திப்பதுதான் என்று தெரிவிக்கிறார். அது உனக்கு உண்டாகும் என்கிறார்.
அகம் அன்னாதகா என்றது,
அகம் அன்னாதகா, நான் அன்னத்தை புஜிக்கிறேன்னு சொல்றதுக்கு அதுதான் அர்த்தம். சேதனான வாசிக்கு சேர அன்னமாகிற என்னை அனுபவித்து ஏற்படக்கூடிய ஆனந்தத்தை நான் அனுபவிக்கிறேன், படியாய் கிடக்கிறேன். அதை பார்த்து திருவேங்கடபுண்ணியனுக்கு ஆனந்தம் ஏற்படுறது, ஒரு மந்த ஸ்மிதம். இந்த மந்த ஸ்மிதமானது அவனுடைய உதடுகளிலே நெளிந்து செல்கிறது, ஜென்டில் ஸ்மைல் பாசிங் ஓவர் ஹிஸ் லிப்ஸ். அதை நான் பார்த்து ஆனந்திக்கிறேன்னு தெரிவிக்கிறார்.
சேதனுக்கே உபயத்தில் உகப்பு உண்டாவது.
ஆமாம், இப்போ சேதனனுக்குத்தான் உபேயத்திலே உகப்பு உண்டாகும். உபேயம்னா புருஷார்த்தம், இந்த புருஷார்த்தம் பலத்திலே சந்தோஷம் இவனுக்கு தான் ஏற்படும், அச்சேதனத்துக்கு ஏற்படாது. அச்சேதனம் பிரார்த்திக்கவும் பிரார்த்திக்காது, எனக்கு பணம் வேணும்னு பிரார்த்திக்கவும் பிரார்த்திக்காது. சேதனான வசிக்கு சேர இவன் தான் பிரார்த்திக்கிறான். உபேயத்திலே அதாவது எம்பெருமானை அடைந்து எம்பெருமானுக்கு இவன் கைங்கரியம் பண்ண, அதனாலே அவனுக்கு ஆனந்தம் ஏற்பட, அதை அதுதான் இவனுக்கு உபேயம். அந்த ஆனந்தத்தை கண்டு ஆனந்திக்கிறான். அவனுக்கு தான் உபேயத்துல அன்வயம் உண்டே ஒழிய அச்சேதனத்துக்கு கிடையவே கிடையாது. சேனத்தனது கைங்கரியம் கொள்றான் எம்பெருமான், அச்சேதனத்துக்கு ஆனந்தம் உண்டா? அவன் ஆனந்தப்படுறான்னு இது ஆனந்தப்படுமா? எத்தனையோ வீடுகளில் சேர் வச்சுருக்கோம், டிவி வச்சுருக்கோம், கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம், எல்லாம் பார்க்கிறோம். பார்த்த காலத்தில் நாம் பார்க்கிறபடினாலும் இதுக்கு ஆனந்தமா, பார்க்காது போனால் அதுக்கு துக்கமா? ஒன்றும் கிடையவே கிடையாது. அதனால் சேதனனுக்குத்தான் உபேயத்தில் அன்வயம் உண்டு, புருஷார்த்தத்தில் அன்வயம் உண்டு.
அது இன்றிக்கே ஒழிந்தால் புருஷார்த்தமாக மாட்டாது.
இல்லைன்னா புருஷார்த்தமாகுமோ? உபேயம் வேணும்னு கேட்காது போனால், பலம் வேணும்னு கேட்காது போனாக்கா இவனுக்கு புருஷார்த்தமாக ஆகுமோ? மோட்சம்ன்றது ஒரு புருஷார்த்தம். புருஷனாலே அர்த்திக்கப்படுவது, பிரார்த்திக்கப்படுவது, வேண்டப்படுவது புருஷார்த்தம். தர்மம் வேணும்ன்றோம், பொருள் வேணும்ன்றோம், அர்த்தம் வேணும்ன்றோம், காமம் வேணும்ன்றோம், மோட்சம் வேணும்ன்றோம், அதை நாலுமே புருஷார்த்தம்னு சொல்லியிருக்கா. புருஷார்த்தம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு மனிதனாலே, ஒரு ஜீவாத்மாவினாலே திரும்பப்படுவது, அர்த்திக்கப்படுவது, பிரார்த்திக்கப்படுவது. யார் பிரார்த்திப்பன் வேணும்னு? அஜேதனம் பிரார்த்திக்காது. கடைக்கு போகிறோம், ஃப்ரிட்ஜு வாங்குறோம்னு நினைக்கிறோம். ஃப்ரிட்ஜ் இருக்கா? என்ன கொண்டுவோமே, என்ன கொண்டுவோமே, நீ ஸ்ரீவைத்தவர், உங்கள் ஆற்றுல இருந்தால் எனக்கு மோட்சம். அதில் இருக்கக்கூடிய ஜீவாத்மா சொல்கிறதும் ஃப்ரிட்ஜு சொல்கிறதும் கிடையவே கிடையாது. அஜேதன பொருள்கள் அது ஒரு காலத்துலையும் எதையும் பிரார்த்திப்பதே எங்கு கிடந்தாலும் ஒன்று தான். எங்கு கிடந்தாலும் என்ன, அதுக்கு ஒன்றும் கிடையவே கிடையாது. ஆனால் அது புருஷார்த்தம்னு ஒன்று உண்டா? அஜேதன பொருளுக்கு கிடையாது. ஆனால் ஜீவாத்மாவுக்கு புருஷார்த்தம்னு ஒன்று உண்டு. இவனுக்கு உணர்ச்சி உண்டு, ஞானம் உண்டு. ஆகையினாலே இவன் பிரார்த்திக்கிறான். அதனால் உபேயம் வேணும்னு இவன் கேட்பதிருக்கிறதே, புருஷார்த்தம் வேணும், பலம். உபேயம், பலம், புருஷார்த்தம் எல்லாம் ஒரே அர்த்தம். அது வேணும் என்று கேட்டால்தான் இவனுக்கு புருஷார்த்தமாக ஆகும். பிரார்த்திக்க வேணும். ஆகையினால்தான் இவன் என்ன பண்ணுறான், எனக்கு வேணுன்றான். அதுதான் சரணாகுதி. சரணாகுதின்றது என்னதை காட்டுறது? எனக்கு இந்த பலம் வேணும் என்று இவன் தெரிவிக்கிறான். இல்லாத போனால் புருஷார்த்தமாகுது. ஆகையினாலே சரணாகதி வேணும். சரணாகதி உபாயமல்லான்னு சொன்னவாரே சில பேர்லாம் சொல்ல, உபாயம் இல்லைன்னா இப்போ வேண்டாமே, பண்ண வேண்டாமே, இம்பெருமானை பற்ற வேண்டாமே, என்ன புருஷார்த்தமாகாதே, எனக்கு நீ வேணும்னு கேட்க வேண்டாமா, உன்னுடைய கைங்கரியம் வேணும்னு கேட்க வேண்டாமா? ஆகையினாலே இவன் சொல்லி தீர வேணுமே ஒழிய, ஆனால் இவன் சொன்னபடியினாலே, கேட்டபடியினாலே, கேட்டதே காரணமாக, கேட்டதுவே இவனுக்கு பலன் கொடுக்குமான்னு கொடுக்காது. பெருமான் தான் பணம் கொடுக்க வேண்டுமே ஒழிய, உபாய காரித்தம் உண்டே ஒழிய உபாயத்தம் உண்டு. எம்பெருமானை உபாயமாக ஆக்குகிறது அது, அது சரணாகதிக்கு உண்டு. ஆனால் அதுவே உபாயம் அல்லான்னு அதனால தான் தெரிவிக்கிறார்கள்.
மத்தாசியக பிரியக,
மத்த அடுத்தது சொல்றார், மத்தாசியக, என்னுடைய தாசியத்திலேயே நீர் பிரியம் உடையவராக ஆகீர் என்று அடுத்த அனுகிரகத்தை பொழிகிறான் எம்பெருமான்.
இவனை அனுபவிக்க புக்கால் அவ்வளவிலே பரிவசிக்கும் பரியாய் என்றே இருப்பது.
இவனை அனுபவிக்க புக்கால் எம்பெருமானை அனுபவிக்க தொடங்கினால் அந்த அனுபவத்திலே தொட நிற்பது கிடையாது. மேல இதுல போறது,
ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி செய்வது எண்ணில்.
ஆமா, மத்தாசியக பிரியகா, என்னுடைய தாசியத்திலேயே நீர் பிரியமுடையவராக இருப்பீர். ஒழிவில் ஆழ்வார் அதைத்தான் சொல்றார். ஒரு தடவை இவனுக்கான பிரார்த்திச்சுட்டு இவனுக்கான கைங்கரித்து பண்ணிட்டு நிறுத்துறானா? கிடையவே கிடையாது. லோ காலத்திலேயும் அழ்வாரைத்தான் பிரார்த்தித்தார். அழ்வார் பிரார்த்திக்கிறார், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி ஒழிவிலா அடிமை செய்ய வேண்டு நாம் பெரியுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கே திருவேங்கடமுடையானுக்கே கைங்கரியம் பண்ணும். இதுதான் உத்தர கண்டார்த்தம். ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்பதனுடைய அர்த்தம், சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே என்பதனுடைய அர்த்தத்தை உலகமுண்ட பெருவாயனிலே கடைசியிலே தெரிவித்தார். அழகில்லேன் இறைவன் அலர்மேல் பங்க உரமார்பா என்கிற பாட்டினால தெரிவித்தார். உத்தரகண்டார்த்தத்தை ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்பதனுடைய அர்த்தத்தை ஒழிவில் காலமெல்லாம் என்கிற அதிகத்திலே தெரிவித்தார் என்று நம்முடைய பூர்வர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதனால எல்லா காலத்துக்கும் கிரியும், சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலேயும் சர்வவிதமான கைங்கரியங்களும் செய்ய பெறுவேனாக வேண்டும்னு பிரார்த்திக்கிறது தான் உத்தரகண்டத்தினுடைய அர்த்தம். அதில் ஒழிவில் காலமெல்லாம் ஒரு தடவை பண்ணிட்டு அதோட கைங்கரியம் நின்று போறதுன்னு கிடையாது, எல்லா காலத்திலையும் பண்ண வேண்டும். இந்த காலத்தில் அழ்வார் திருவரங்க பெருமாள் அறையர், இருவர் திருவரங்கம் பெரிய கோயிலே திரு அத்தியன உற்சவம், ராப்பத்து உற்சவம், ராப்பத்து உற்சவத்திலே திருவாய்மொழி கேட்கிறான் எம்பெருமான். திருமாமணி மண்டபம் அதில் எழுந்தருளி இருந்து நம்பெருமாள் கேட்கிறார், பேர் தேவிப்பறான், ஒழிவில் காலமெல்லாம், ஒழிவில் காலமெல்லாம், ஒழிவில் காலமெல்லாம் காலத்துக்கு முடிவு கிடையாது, எல்லா காலமும் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பான், முடிக்கவே மாட்டான், அதோட கண்ணநீரோட நிறுத்திடுவார்னு தெரிவித்திருக்கிறார். அதனால கைங்கரியம் ஒரு காலத்திலே பண்ணி அத்துடன் முடிவது என்பது கிடையாது. தாத்ய ஏக தியகா என்று காட்டுகிறார்.
பின்னை வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் என்றார் இரே.
ஆம், என்ன வழிவிலா அடிமை செய்ய வேண்டும், வழிவில்லாத அடிமை செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கிறார். வழிவில்லாமல் பரவில்லாமல் நான் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று. வழிவில்லாத கைங்கரியம், வழிவு வழி என்றால் குற்றம், குற்றம் இல்லாத எது குற்றம்னாக்க தனக்கு ஆனந்தம் நினைக்கக்கூடிய குற்றம், அந்த குற்றம் இல்லாமல் நான் அடிமை செய்ய வேண்டும் என்று ஆழ்வார் பிரார்த்தித்தார் தம்முடைய ஒழிவில் காலத்திலே.
எம்மா வீட்டு திரமம் செப்பம் செம்மா பாதப்பற்கு தலை சேர்த்து என்கிறே சொரூபம் இருப்பது.
சொரூபம் எப்படிப்பட்டது என்ன ஆழ்வாரே சொல்லிட்டார். எம்மா வீட்டு திரமம் செப்பம் நின் செம்மா பாதப்பற்கு தலை சேர்த்தொல்ல கைமா துன்பம் கடிந்த பிரானே என்று அந்த விஷயத்துல புருஷார்த்த நிர்ணயம் என்றார். எது புருஷார்த்தம்? எம்பெருமான் ஆழ்வாரிடத்தில் வந்து சொன்னான், ஆழ்வரி உமக்கு பரமதம் கொடுப்பதாக இருக்கிறேன், உமை திருநாட்டிலே கொண்டு போய் வைப்பதாக இருக்கிறேன்னு சொன்னான். பெருமான் பார்த்து ஆழ்வார் ஒரு கேள்வி கேட்டார், எதுக்காக பரமதம் கொடுக்குறாய் அப்படின்னு கேட்டார். என்ன கேள்வின்னு நமக்கு தோறும், பரமதம் வேணும்னு கேட்டார் ஆழ்வார், எதுக்காக பரமதம் கொடுக்குறேன்னா அதில் ஒரு தாத்பரியம் இருக்கு. எம்பெருமான இடத்துல கேட்டார், எதுக்காக பரமதம் கொடுக்குறாய்ன்னு கேட்டார். அவன் சொன்னான், எதுக்காகவா நீர் தான் கேட்டுட்டே இருந்தீரே, வெறுமை பரமதம் வேணும் பரமதம் வேணும்னு கேட்டு இருந்தீரே, அதனாலே கொடுக்கிறேன், உங்களுடைய நீர் அங்கு வந்து அனுபவத்தை செய்யும் ஆனந்தமா இருக்கலாம் வாரும் நான் சொல்றார். அப்படியான எனக்கு பரமதமே வேண்டாம். எப்படிப்பட்ட பெரிய வீடா இருந்த எம்மா வீடு எவ்வளவு பெரிய இன்பத்தை கொடுக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் கூட எனக்கு அது வேண்டாம். திரமும் செப்பான் அது விஷயமா பேசவே மாட்டேன் நான், வேண்டாம். உனக்கு ஆனந்தம் ஏற்பட வேணும், நான் அவ்விடத்திலே இருப்பது உன்னுடைய ஆனந்தத்துக்காக, என்னுடைய ஆனந்தத்துக்காக அல்ல, என்னுடைய ஆனந்தத்துக்காக நீ கொடுக்குறன்னா வேண்டவே வேண்டாம். சரிக்கா சொல்றது உண்டு. புஷ்பம் வாங்கிட்டு வர கணவன் ஆபீஸ்ல இருந்து திரும்பி வரக்கூடிய காலத்துல வெள்ளிக்கிழமை புஷ்பம் வாங்கிட்டு வர புஷ்பத்தை கொண்டு வந்து கொடுக்குறார். ஒரு நாளும் இல்லாத திருநாடா ஒரு வெள்ளிக்கிழமை வாங்கி கொண்டு வந்துட்டார். அத்த நாள்ல எல்லாம் வாங்குறதுக்கு ஒவ்வொரு தடவையும் கேட்பார். அவள் ஒரு முழம் 10 ரூபாய் என்ன ஒண்ணு, ஐயோ 10 ரூபாய் கொடுத்தா இது என்னத்துக்கு அப்படின்னு வந்துடுவார். அன்னைக்கிழமை வாங்கிட்டு வந்துட்டார், வாங்கிட்டு வந்து கொடுக்குறார். கொடுத்த உடனே இந்த பெண்டாட்டி கேட்கிறார், எதுக்காக வாங்கிட்டு வந்து இத்தனை நாள் வாங்கிட்டு வரலையே இப்போ வாங்கிட்டு வந்திருக்கிறே அப்படின்னு கேட்குறார். நீ தான் பிராணனை வாங்கினிய, பூ வேணும் பூ வேணும்னு பிராணனை வாங்கினியன்னா அவள் என்ன சொல்லுவாள், நீரே தலையில் வச்சோம் எனக்கென்னத்துக்கு உமா தலையிலே போட்டுக்கோம் சொல்ல மாட்டாளோ. இவர் பூச்சூட்டி பார்த்து ஆனந்தப்பட வேண்டும் என்பதற்காக வாங்கி கொண்டு வந்தால் அப்பொழுது அவளுக்கு ஆனந்தம் ஏற்படும். அவனுடைய ஆனந்தத்துக்காக இருக்கணும், அது இல்லாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் அவளுக்கு ஆனந்தத்தை விளைவிக்கவே விளைவிக்காது. ஆகையினாலே அழ்வாருன்னு சொல்றார், உன்னுடைய ஆனந்தத்துக்காக இருக்கணும், அதை நன்றாக மேலே ஓட்டி காட்டினார். தனக்கேயாக எனக்கொள்ளும் இது எனக்கே ஆட்சை, எக்காலத்து வென்னி என் மனக்கே வந்து இடைவீடு மன்னி, தனக்கேயாக எனக்கொள்ளும் இதே எனக்கே கண்ணனை ஆண்கொள் சிறப்பே, இதெல்லாம் தெரிவித்திருக்கிறேன் ஞாபகப்படுத்துகிறேன். ஆட்சை எனக்காட்சை, எனக்கே ஆட்சை, எனக்கே எக்காலத்தும் ஆட்சை என்று சொல்லி பிரித்து அர்த்தம் கொள்ள வேண்டும்னு காட்டியிருக்கார். ஆட்சியை கைங்கரியம் பண்ணும் அப்படின்னு நானா எம்பெருமான் பெருமான் சொல்லணும்ன்றார். ஆட்சைன்னு பெருமான் சொல்லணும், பெருமான் சொன்ன உடனே ஆட்சைன்னு சொன்னதோடு இருக்கக்கூடாது. எனக்கா ஆட்சைன்னா யாருக்கோ கைங்கரியம் பண்ணுன்னு அர்த்தம் ஆகிடும். எனக்காட்சைன்னு சொல்லணும், இவருக்கும் ஆட்சியிறது இன்னொருத்தருக்கும் ஆட்சின்னு சொல்லக்கூடாது, எனக்கு ஆட்சின்னு சொல்லணும். அப்புறம் எனக்கு ஆட்சியிறது ஏதோ ஒரு சமயத்தில் பண்ணிட்டு அதோட போயிடும்னு அர்த்தம் சொல்லக்கூடாது. எக்காலத்தும் என்று எப்பொழுதும் எனக்கு எனக்கு ஆட்சிய வேணும்னு எம்பெருமான் நியமிக்க வேணும்னு, எம்பெருமானுடைய ஆனந்தத்துக்காகவே இருக்கணுமே ஒழிய தனக்கேயாக எனக் கொள்ளுமே, அதான் உயிரான வார்த்தை. அதைத்தான் வேதாந்தம் சொல்லிட்டு அகமன்னம் அகமன்னம்னு அதைத்தான் இவ்விடத்துல தெரிவிக்கிறார். மதேகானுபவா தாஸ்தேக பிரியகா, அதிலேயே பிரியமுடையவராக நீர் இருப்பீர்.
அனுபவ ஜனித்த பிரீத்தி காகிதம் இதே கைங்கரியம்.
கைங்கரியம்ன்றது என்ன? அனுபவம் பண்ண, எம்பெருமான அனுபவிக்க, அனுபவமானது தூண்டில் அனுபவ ஜனித்த அனுபவத்தனாலே உண்டான பிரீத்தி. இந்த பிரீத்தியானது காரித்தா செய்விக்கிறது. எதை செய்விக்கிறது? கைங்கரியத்தை. கைங்கரியம்ன்றது எப்படி ஏற்படுகிறது? ஆச்சாரிய இடத்துல போறோம், ஆச்சாரியனை அனுபவிக்கிறோம், ஆச்சாரியனுடைய குணங்கள் என்ன அழகா பேசுறார், என்ன அழகா பகவத் விஷயம் சொல்றார், ரொம்ப அழகா விவரிக்கிறார், நமக்கு நல்ல சொரூப ஞானத்தை உண்டாக்குகிறார். இத்தனை காலம் நாம் ஏதோ திரிந்து கொண்டிருந்தோம், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் திரிந்து கொண்டிருந்தோம், இப்பொழுது நம்மை நாம் அறிந்தோம், இனி அறிந்தேன் என்று இவர் நினைத்தக்கூடிய காலத்துல இதையெல்லாம் செய்தவர் சுவாமி தானே. என்ன அனுட்டானம், என்ன ஞானம், ஞானம் அனுட்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவாக இருக்காரேன்னு அவரை அனுபவிக்க அனுபவிக்க அதனாலே அவரிடத்துல பிரீத்தி ஏற்படுகிறது. இந்த பிரீத்தி என்னவென்றது, ஏதாவது கைங்கரியம் பண்ணணும் தோன்றுகிறது. ஆக அனுபவ ஜனித பிரீத்தி, பிரீத்தி காரித்த பிரீத்தியானது செய்விக்கிறது தூண்ட இவன் செய்கிறான் கைங்கரியம். இது எப்பொழுதும் கைங்கரியம்ன்றது அப்படித்தான் ஏற்படுகிறது. இந்த அனுபவ ஜனித பிரீத்தி காரித்தம் தான் கைங்கரியம். ஆகையினாலே அதை சொல்கிறார் இவ்விடத்துல என்று காட்டினார்.
இவ் அவதாரணத்தால் யாவர்த்தியம் தனக்கென்ன பண்ணுவது.
ஆமா, தனக்கென்ன பண்ணுமது இவ் அவதாரணம். அத்தாஸ்தேக பிரியகா, எனக்கு பிரீத்தினாலேன்னு இல்லை, தாஸ்திய ஏக இங்கேயும் ஒரு அவதாரணம் வர்ற ஏகான்ற சப்தத்தால எனக்குன்னு எனக்கு இந்த பிரியம் இல்லை, உனக்குத்தான் இந்த பிரியம். தாஸ்யத்தினாலே உனக்கு பிரியம் ஏற்பட வேண்டும், எனக்கல்ல. இது தன்னை வியாவர்த்திக்கிறது, தன்னை தள்ளுகிறது.
இதுதான் கூடாது என்று கழித்ததிலே உத்தரகண்டத்தில் நம சப்தம்.
இது கூடாது, கிழது சொன்ன விஷயத்தான் மறுபடியும் சொல்றாரு விடத்துல. இது கூடாது, இது கூடாது தனக்கு, தனக்கு அதனால் ஏற்படக்கூடிய பிரீத்தி பிரியம் என்பது கூடவே கூடாது. அவருடைய தாஸ்தியத்தினாலே ஏற்படக்கூடிய பிரீத்தி அவனுக்கு, அதைத்தான் சொல்லுகிறது உத்தரகண்டத்துல நம. உத்தரகண்டம் ஸ்ரீமதே நாராயணாய முடிஞ்சு போச்சு. பிராட்டியும் ஸ்ரீமதே பிராட்டியோட கூடியிருந்துள்ள நாராயணாயா, நாராயணன் பொருட்டு எல்லா கைங்கரியங்களும் செய்யப்பெறுவேன் ஆக வேணும்னு முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்னத்துக்கு நமகன், நமகான்றதுக்கு அர்த்தம் என்ன, மகானா, அதனால் விளையக்கூடிய ஆனந்தம் எனக்கு அல்ல. இதுதான் நமகா என்பதற்கு அர்த்தம். விடத்துல சொல்ல வேண்டியது என்ன, உன்னை நான் பற்றுகிறேன், பிராட்டியை புருஷகாரமாக கொண்டு உன்னுடைய திருவடி தாமரர்களை பற்றுகிறேன். இது பூர்வ வாக்கியத்தினுடைய அர்த்தம், பூர்வ கண்டத்தினுடைய அர்த்தம். அது என்ன விற்பாடு, இதுக்கு என்ன பலம், என்ன பலம் வேணும்னு கேட்கிறான். நீயும் பிராட்டியுமான சேர்த்தியிலே அடிமை செய்ய வேணும். அது ஸ்ரீமதே நாராயணாயா என்பதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நமகா என்னத்துக்கு, நமகான்றதுக்கு அர்த்தம் என்ன, மகா நான் கொள்ளணும், இதனால் ஏற்படக்கூடிய ஆனந்தம் மகா எனக்கு நான் அல்ல. உனக்கு ஆனந்தம் ஏற்படணும், எனக்கு ஆனந்தம் அதை பார்த்து தான். இந்த பிரீத்தி உனக்கு விளைய வேண்டும் ஒழிய எனக்கு அல்ல என்பதுதான் அதற்கு தாத்பரியம் நமகா. அதைத்தான் கடைசியில துவயப்பிரகரணத்தினுடைய முடிவிலே புலலோகாச்சாரியர் மருந்தேனங்கள் போக மகிழ்ச்சிக்கு என்னான் என்னார்கள் இதேன்னு முடிக்கிறார். மருந்தேனங்கள் போக மகிழ்ச்சிக்கு, பரமபதத்திலே இந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்கார். பரமபதத்துக்கு போனாலும் ஒரு வியாதி வருமா, வியாதி பல வியாதிகள் சரீரத்துக்கு வரக்கூடிய வியாதி, அங்க போனா சரீரத்துக்கு வியாதி கிடையாது. அப்படி வந்தா என்ன பிரயோஜனம், அழகான சரீரம் விக்ரம் அவ்விடத்துல, அது என்ன அப்ராகிருதமான விக்ரம், அதுக்கு எந்த விதமான வியாதியோ மற்ற குற்றங்களோ கிடையவே கிடையாது, அழிக்க கிடையாது. பிரபத்துல போனா தீர்த்தமாட கூட வேண்டாம், தீர்த்தமாட கூட வேண்டாம், ரொம்ப சௌக்கியம். அவடத்துல அழுக்கே சேராத, அந்த திருமேனி அவழுக்கற்றதாக இருக்கக்கூடிய உடம்பு, மாசு மறுவற்ற உடம்பு, அப்படிப்பட்ட உடம்புக்கு வியாதி கிடையவே கிடையாது. அப்படி இருக்க பொழுது வியாதி எதுக்கு வருதுன்னா, ஆத்மாவுக்கு வியாதி வரும். ஆத்மாவுக்கு என்ன வியாதின்னா, இங்கே ஆத்மாவுக்கு வியாதி கிடையாது, அங்கே போனால் ஆத்மாவுக்கு வியாதி உண்டு. அது என்ன வியாதின்னு கேட்டால், ஐங்கரியம் பண்ணுறபடினாலே அவனை அனுபவிக்கிறபடினாலே ஏற்படக்கூடிய பிரீத்தி அவனுக்கல்ல நமக்குன்னு நினைக்கிறானே அந்த வியாதி, தனக்குன்னு பண்ணும், தனக்கு என்ன பண்ணும் இந்த கைங்கரியம். அவனை அனுபவித்து அதனால ஏற்படக்கூடிய பிரீத்தி தூண்ட பண்ணக்கூடிய கைங்கரியம் இருக்க, அது ஏற்படக்கூடிய ஆனந்தம், அதை ஏற்படுத்தக்கூடிய ஆனந்தம் தனக்கு என்று நினைக்கப்படும். அதுதான் அங்கே வரக்கூடிய வியாதி. அதை யார் போக்கணும்னா, அவன் தான் போக்கணும். அது வஸ்து சுபாவம், எம்பெருமானுடைய அந்த சுவாவம் இருக்க, அது அப்படிப்பட்டது, அந்த வியாதியை உண்டாக்குகிறது. அதை யார் போக்கணும்னா, அவன் தான் போக்கணும். அதைத்தான் வருந்தேனங்கள் போக மகிழ்ச்சிக்கு என்று பெருந்தேவர் குழாங்கள் பிதற்றும் பிரான் என்கிறார் அழ்வார். பரமபத்தில் நடக்கக்கூடிய விற்த்தாந்தத்தை எல்லாம் பார்த்தவர் அழ்வார். அழ்வார் சொல்கிறார், அங்கே இருக்கக்கூடிய நித்தியசூரியர்கள் எல்லாரும், பெருமானே எங்களுடைய வியாதிக்கு நீதான் மருந்து, வெறும் மகிழ்ச்சி ஆனந்தம் ஏற்படுகிறதே இந்த மகிழ்ச்சிக்கு நீதான் மருந்து, எங்களுக்குன்னு நினைக்க பண்ணுறது அதை போக்கணும். நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் இல்லையோ, நீ போய் கைங்கரியம் பண்ணி பண்ணலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்கு, ஆனந்தமே இல்லை, ரொம்ப துக்கமாக இருக்குன்றோம், கைங்கரியம் பண்ணிட்டு வந்தோம், பா நீ கைங்கரியம் பண்ணினோம், கோயிலில் போய் கைங்கரியம் பண்ணினோம், பெருமாளை சேவிச்சுட்டு வந்தோம், அதனாலேயே ரொம்ப ஆனந்தமாக இருக்கின்றோம், நமக்கு ஆனந்தமாக. ஆத்மகானந்தம் நினைக்கிறது தவறு. அந்த வியாதி அங்கே ஏற்படுமா? சரமத்தில் கூட ஏற்படும். அதை போக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார்கள் இவர்கள் என்று நமகா என்பதற்கு அர்த்தமாக தெரிவிக்கிறார். இல்லாதனா நமகான்ற பதமே உடத்துல வேண்டியதில்லைன்னு காட்டுகிறார்.
எனக்கு பண்ணும் கைங்கரியத்தையே பிரீத்தி விஷயமாக உடையிறாய்.
எனக்கு பண்ணும் கைங்கரியத்தே பிரீத்திக்கு விஷயமாக கொள்வே என்று அதற்கு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு பெறப்பேறு உமக்கு கிடைக்கும்.
பரிபூர்ண அனவரத்த நித்திய விசதம அனன்ய பிரயோஜன அனுமதிக்காதிசய பிரிய மத அனுபவத்வம்
தொடர்ந்து சொல்லலாமா இல்ல அங்க கேட்காது அப்படின்னால நிறுத்திக்கலாமா?
சொல்ல சுவாமி ரெக்கார்ட் ஆயிருக்கு இல்ல நிறுத்தின்னு அடுத்த வரவும் பண்ணலாம். சுவாமிக்கு எப்படி சௌகரியமா அப்படி.
சரி.
பரிபூர்ணமாய் கணந்தோறும் இடைவிடாதே நித்தியமாய் பிரத்யக்ஷம் என்னலாம் படியாய் பிரயோஜனமாய் பிரம்மாதிகள் உடைய அதிசயத்தையும் கார்கடை கொண்ட என்னுடைய அனுபவத்தையே பிரீத்தி பாத்திரமாக உடையிறார நீர்.
அர்த்தம் பரிசியா சொல்லிட்டு வர ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தத்தை சொல்லி கொண்டு போகிறார் பெரிய வாச்சான் முல்லை. இவ்விடத்துல ஒவ்வொரு பதத்துக்கும் எப்படி அர்த்தம் சொல்கிறார் என்பதை விளக்கி காட்டுகிறேன். இப்பொழுதோ
பரிபூர்ணமாய்
பரிபூர்ணமாய் பரிபூர்ணான்னு சப்தம் பரிபூர்ணம் ஒரு குறைவும் இல்லாதாய் நிறைந்ததாய் இருக்கக்கூடியது.
கணந்தோறும் இடைவிடாதே நித்தியமாய்
நித்தியமா இருக்கக்கூடிய பரிபூர்ண அனவரத நித்தியம் அனவரத இடைவிடாததாய் நித்தியமாய் இருக்கக்கூடியது.
பிரத்யக்ஷம் என்னலாம் படியாய்
பரிபூர்ண அனவரத நித்திய விஷதம விஷதமம்னா கண்ணால பார்க்கிறாப்போல இருக்கக்கூடியது விஷதம.
அனன்ய பிரயோஜனமாய்
வேறு ஒன்றை பிரயோஜனமாக நினைக்காததாய் எண்ணப்படாததாய்
பிரம்மாதிகளுடைய அதிசயத்தையும் கார்கடை கொண்ட என்னுடைய அனுபவத்தையே பிரீத்தி பாத்திரமாக உடையிறான நீர்.
ஆமா என்னுடைய அனுபவம் அந்த அனுபவத்தை சொல்றான். என்னுடைய அனுபவத்தையே பிரீத்தி பாத்திரமாக கொண்டவர் அது அனுபவமே பிரீத்தி பாத்திரமாக இருக்கக்கூடியவராக நீராதீர் என்னுடைய அனுபவத்தையே செய்வீர்கள். அந்த அனுபவம் எப்படிப்பட்டதுன்றத இத்தனை அப்ஜெக்டிவ்ஸ்னால தெரிவிக்கிறான். பரிபூர்ணமாக இருக்கக்கூடியது அந்த அனுபவம் ஒரு குறைவும் இல்லாத அனுபவம் அனவரத்தம் இடைவிடாததாக இருக்கக்கூடியது நித்தியமாக இருக்கக்கூடியது பரிபூர்ண அனவரத நித்திய விஷதம தங்களால பார்க்கிறாப்போல அவ்வளவு தெளிவாக காணும்படியாக இருக்கக்கூடிய விஷதம அனன்ய பிரயோஜன வேறு ஒன்றை பிரயோஜனமாக கொள்ளாததாக இருக்கும். அனுபவமே பிரயோஜனம். அனுபவத்துக்கு பிரயோஜனம் ஒண்ணு உண்டோ? அனுபவமே பிரயோஜனம் வேற எதுவும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு திருஷ்டாந்தம் ஒண்ணு சொல்றேன். வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் பாம்படையான் வார்த்தை என்னன்னு நாச்சியார் திருமொழியில பாசுரம் மேகத்தை பார்த்து சொல்ற வேங்கடத்திலிருந்து மேகம் வந்ததாம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு திருப்பதியிலிருந்து மேகம் வந்தது. இந்த மேகத்தே தூதாக அனுப்புகிறாள் விண்ணீர மேலாப்பு விரித்தாற் போல் மேகங்கள் தென்னீர் பாய் வேங்கடத்து என் திருமாலும் போந்தானேன்னு பதியம். அந்த பதியத்துல சொல்றார் ஆண்டாள் சொல்ற அந்த இடத்துல வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் மேகங்களே வேங்கடத்திலே பதியாக வேங்கடத்தை இருப்பிடம் பதி என்றால் இருப்பிடமாக கொண்டு வாழ்கிறவர்களே என்று மேகத்தை அழைக்கிறார். பெரியவாச்சியனுடைய வியாக்கியானம் என்றார் அவ்வூரில் வர்த்தனம் என்றும் வாழ்ச்சி என்றும் இரண்டில்லையே அப்படின்றார். அந்த ஊர்ல இருக்கிறதும் அதனால வாழ்ச்சி என்பது கிடையவே கிடையாது. அந்த ஊர்ல இருந்தா அதனால நன்மை ஏற்படுறது என்பது கிடையவே கிடையாது. ஊர்ல இருக்கிறதே நன்மை அதுவே பிரயோஜனம். பெருமானார் சொன்னார் பெருமானாருடைய அநேக நியமங்களில் ஒரு நியமனம் குட்டியும் கிருத்வா தத்ர வசதி எங்கே திருநாராயணபுரத்தில் ஒரு குடிசை கட்டிக்குங்கோ குடிசை கட்டி வச்சுட்டு வாடகை கூப்பிட்டு வந்துடாதுங்க அவடத்துல வசதினு சேர்த்து அவடத்துலேயே வாசம் வேணும். நம்மளாம் அப்படித்தானே பண்ணுறோம். எத்தனை இடத்துல கல்கட்டாவில் இருக்குது டெல்லியில் இருக்குது பெங்களூரில் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது. அதுபோல் திருநாராயணபுரத்துலேயும் ஒன்று இருக்குது. இருக்கிற போது எப்போ நான் போனால் தங்குறேன் இல்லை போனால் வாடகை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி அங்கேயே வாசம் பண்ணுங்க அதுவே வாழ்ச்சி. திருநாராயணபுரத்தில் வாசம் பண்ணின அப்படின்னால பரமபதம் இல்லை திவ்யதேச வாசம் அதுவும் பரமபதத்தை போவதற்கு ஒரு சாதனமாக உபாயமாக சொல்லியிருக்கான் எம்பெருமான். திவ்யதேசத்திலே இருப்பதிருக்கிறதே அது பரமபதத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் அவை பிரபன்ன அதிகாரிகள் ஒரு காலத்தையும் நினைப்பதே கிடையாது. திவ்யதேசத்தில் இருப்பதே பரமபதத்தில் வாழ்ச்சி தான். பரமபதத்துக்கு போவதற்காக திருவிதேச வாசனம் அல்ல அது சாதனம் அல்ல உபாயம் அல்ல. அதைத்தான் அண்டாள் சொல்றார் சங்கடத்தை பதியாக இருந்து வாழ்வீர்கள். அதுதான் வையத்து வாழ்வீர்கள் அன்றாடும் சொல்ற வையத்துல வாழ்ச்சி. இந்த வையத்துல அவன் பிறந்த ஊரிலே இருப்பதே வாழ்ச்சி. அக்காலத்திலே கண்ணபிரான் அவதரித்து திருவாயர் பாடியிலே எழுந்தருளி இருந்தான். மதுரா நகரத்திலே பிறந்தவன் திருவாயர் பாடிக்கு கோகுலத்து வந்தான். கோகுலத்துல இருக்கிறதே வாழ்ச்சின்னா கோகுலத்துல இருந்து பரவதம் இல்லை. கோகுலத்துக்கு எம்பெருமானே வந்துட்டானே, அங்கேயே அவளுக்கு அனுபவத்தை கொடுக்கிறானே. பரவதத்திலே உண்டான அனுபவத்தை இங்கே அனுபவிக்கிறார்களே. ஆகையினாலே அந்த ஊர்ல இருக்கிறதுன்னு ஒன்றும் வாழ்ச்சின்னு தனிப்பட்டதும் கிடையவே கிடையாது. வர்த்தனம் இருப்பு, வாழ்ச்சி அதனாலே கிடைக்கக்கூடிய பயன், ரெண்டும் தனிப்பட்டதல்ல, இருப்பதே பயன் என்று காட்டியிருக்கிறார். அதுதான் இதுவே பிரயோஜனம். பெருமான அனுபவிப்பதிருக்கிறதே அனுபவத்துக்கு வேறு அனுபவிக்கிறேன், அதனால வேறு ஒன்று கிடைக்க போறதுன்னு கிடையவே கிடையாது. கைங்கரியம்னாலும் அதுதான் கைங்கரியம், ஸ்வயம் பிரயோஜனம், அதுவே பிரயோஜனம் கைங்கரியம். சாதாரணமாக கைங்கரியத்தினுடைய சுரூபத்தை அறியாதவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, கைங்கரியம் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா, காத்தாரியிருந்து சாயங்காலம் வரை விடாம கோவிலையே கிடக்கிறோம், நாலு காசு கிடைக்க மாட்டேங்கிற சுவாமி அப்படின்னு சொல்றா. அவளுக்கு இந்த கைங்கரியத்தினுடைய சொரூபம் தெரியல. காசுக்காகவா கைங்கரியம் கிடையவே கிடையாது. ஒரு காலத்துல ஒரு பெண் பிள்ளை சொல்லுகிறாள், உங்களோட வாழ்க்கை நடத்தினாலே எனக்கு என்ன உண்டு, எனக்கு ஏன்னு ஏதாவது பணம் கொடுத்தேடா, எனக்கு ஏன்னு ஏதாவது நகை நட்டு உண்டா, ஒரு பட்டுப்புடவை உண்டா, என்ன உண்டு, ஒண்ணுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்றா. அப்போ இவன் நினைக்கிறான், இவளை காட்டிலும் ஒரு தாசியனிடத்திலே நாம் சென்று வாழ்க்கை நடத்தி இருந்தால் இவ்வளவு செலவு ஏற்படாதுன்னு நினைக்க மாட்டானோ. இவளை எதற்காக வாழ்கிறாள், இவனோட கூடியிருப்பதே வாழ்ச்சியை ஒழிய அவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல. இவ்விடத்திலிருந்து ஏதோ ஒரு நகை நட்டு புடவை இவளெல்லாம் பெற்றுக்கொள்வதற்காக அல்ல வாழ்க்கை நடத்துவது. வாழ்க்கையே ரசம், அதுவே எல்லாம், அதுவே வஸ்திரம், அதுவே நகை, அதுவே எல்லாம் என்று நினைக்கக்கூடியவள் தானே உயர்ந்தவள். அதுதான் பிரபன்னாதிகாரியனுடைய நிலை. அதை இது உமக்கு ஏற்படும் என்னுடைய அனுகிரகத்தாரே என்கிறான். இவ்விடத்துல பிரபன்னாதிகாரி என்ன பண்றான், அனுபவமே பிரயோஜனம் என்று நினைக்கிறானே ஒழிய அனுபவத்திற்கு ஒரு பிரயோஜனம் உண்டு, அனுபவத்தை சாதனமாக ஆக்குவது கிடையவே கிடையாது. மதிபோகத்தை வயிறு வளர்க்கைக்கு உறுப்பாக்குமா போறேன்னு சீவச்சனபோகத்தில் திருஷ்டாந்தம் காட்டியிருக்கிறார். இது மதிபோகம் என்று அவனோட கூடி போகத்தை அனுபவிக்கிறாள். அனுபவித்து மறுநாள் காலையில எழுந்திருந்து இவள் சொல்றாள், நேற்றைய தினம் என்னுடன் கூடி அனுபவத்தை செய்தீரே, எனக்கு என்ன கொடுக்க போறீன்னு கேட்டானே. என்னால் பயிர் வளர்க்கைக்கு உறுப்பாது கிடையவே கிடையாது. ஆகையினாலே அது ஒரு காலத்திலையும் கூடாது. இதுதான் தேசிகன் அழகா கேட்டினார், புங்கே ஸ்வபோகமகிலம் பதிபோக சேஷம் என்றார். ஒரு பெண் பிள்ளையானவள் பதிபோகத்துக்கு சேஷமா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அனுபவிக்கிறாள். பதிபோகம்தான் இவளுக்கு முக்கியமே ஒழிய தன்னுடைய போகம் என்பது கிடையவே கிடையாது. அனுபவத்தினாலே ஜனிதா உண்டான
அனவதிகமான அதிசயத்தை உடைத்தான,
அனவதிகம் எல்லையற்றதாக இருக்கக்கூடிய அதிசயத்தை உடையது, பெருமையை உடையது,
பிரீத்தியாலே செய்விக்கப்பட்ட,
அந்த பிரீத்தியினாலே செய்யப்பட்ட உண்டு, அதனாலே செய்வேர் கைங்கரியம் செய்வேர். எல்லா அவஸ்தகளிலேயும் அசேஷ அவஸ்த ஒன்று மிச்சம் இல்லாமல், அசேஷன ஒன்று மிச்சம் இல்லாமல் எல்லா அவஸ்தைகள் அவஸ்தைகள் என்ன அர்த்தம், நான் இருக்கும் பொழுதும் வீட்டிருக்கும் பொழுதும் நிற்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் இதுதான் அவஸ்தைன்னு பேர். எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த காலத்தில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த காலத்துல எல்லாம் அந்த கைங்கரியம் செய்வேர். பிராட்டியோட கூட சித்திரகூட்டம் முதலிய மலை தாழ்வர்களிலே நன்றாக விளையாடும். இந்த காலத்திலே நீர் உறங்கும் காலத்திலேயும் உணர்ந்திருக்கும் காலத்திலேயும் எல்லா விதமான அடிமைகளும் நான் செய்வேன் என்று தெரிவித்தான். அதுதான் அவஸ்தான்னு பேரு. காட்டுல இருந்தாலும் சரி, நாட்டுல இருந்தாலும் சரி, உள்ளே இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் எம்பெருமானுக்கு கைங்கரியம்ன்றது என்ன, அந்தரங்கத்திலையும் கைங்கரியம், உள்ள எம்பெருமான கர்ப்பகிரத்துல எழுந்திருக்கச்சியும் கைங்கரியம், புறப்பட்ட மண்டபங்களுக்கு எழுந்திருந்தால் கைங்கரியம், எழுந்திருளும் காலத்துல திருவார வட்டம் சாமரம் முதலியவைகளை பணிமாறுதல் கைங்கரியம், அங்கு போனால் தீர்த்தம் கொண்டு வருவது கைங்கரியம், அவளை பானை கொண்டு வருவது கைங்கரியம், அவ்விடத்திலே விசேஷமாக புஷ்பம் சாத்துப்படி முதலிகளை சமர்ப்பிப்பது கைங்கரியம், பெருமாளை எழுந்துருள பண்ணுவது கைங்கரியம், திருவாரவட்டம் சமர்ப்பிப்பது கைங்கரியம், எல்லா கைங்கரியங்களையும் எல்லா காலத்திலேயும் செய்ய வேணும் என்று பிரார்த்திப்பதைத்தான் தெரிவிக்கிறார். இடத்துல அப்படிப்பட்டவராக நீராவீர் கிங்கரனாக நீர் எல்லா விதமான சேடத்துவத்தை உடையவர் சேடத்துவத்தை உடையவராக கிங்கரனாக ஆவீர்
எல்லா அவஸ்தைகளிலும் அனுகூலமாய்
அனுகூலமாய் அதுக்கு அர்த்தம் சொல்றார் எல்லா அவஸ்தைகளிலேயும் அனுகூலமாய்
எல்லா அடிமைகளும் உண்டான அபினிவேசத்தையே
எல்லா அடிமைகளிலேயும் உண்டான அபினிவேசம் ஆசை எல்லா அடிமையும் பண்ணணும் பிராரிக்க வேண்டாம் எல்லாம் செய்ய வேணும் என்று பாரிக்க வேணும் இந்த பாரிப்பை உடையவராய்
வடிவாக உடையிறாய் கொண்டு
அதுவே நமக்கு வடிவாயிடும் பெருமானார் தான் எப்படி இருப்பாருன்னு பெருமானார் எல்லா அவஸ்தைகளிலையும் எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும் என்கிற பாரிப்பே எம்பெருமானாராக வடிவெடுத்தவரோ என்று சொல்லும்படியாக நீராவீர் ரொம்ப விஜயாடம் ராமபக்தின்னா பரதன் கிருஷ்ண பக்தின்னா பெருமான ஆழ்வார் அதே போல ஒவ்வொருத்தரையும் சொல்லலாம் பிராட்டின்னு சொன்னா புஷ்பத்தினுடைய பரிமளமே வடிவெடுத்தவள் என்று சொல்லுகிறா போல நீர் எப்படி ஆவீர்னாக்கா எல்லா காலங்களிலேயும் எல்லா விதமான அடிமைகளும் செய்ய வேணும் பெருமானுக்கு செய்ய வேணும் என்கிற பாரிப்பை இருக்கிறதே பாரிப்பே உமக்கு வடிவாக ஆகும் அப்படிப்பட்டவராக நீர் ஆவீர் என்று அருள் புரிகிறார் நம்பெருமாள் இவ்விடத்திலே
யாவது ஆத்மபாவி
அது எவ்வளவு காலம்னா நித்தியம் நித்திய கிங்கரோ நித்தியம்னா என்ன அர்த்தம் ஜீவாத்மா நித்தியம் ஆத்மா இருக்கும் வரைன்னு அர்த்தம் ஆத்மாவுக்கு ஒரு காலத்திலையும் அழிவு கிடையவே கிடையாது அதனால சர்வ காலத்திலேயும் அந்த கைங்கரியத்தை செய்வீராக ஆவீர்
அனுபாவியமான கைங்கரியத்தை பெற்று அனுபவிக்க கடவீர்
அனுபவிக்க கடவீர் அந்த கைங்கரியத்தை பெறுவீர் என்று தெரிவிக்கிறார் இடத்திலே கிங்கரோ பவா என்று தெரிவிக்கிறார் தொடர்ந்து அடுத்த வாரம் அனுபவிக்க பிராப்தம்